அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம். மறுவிளங்கு குழல் வெள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குளிர் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமரமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஞாயிற்றுக்கிழமை 2018 மார்ச் மாதம் 4 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் பெருமான் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் பெரும் ஜோதி ட்ரஸ்ட் தயவு திரு பா தம்பையா ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் உள்ள நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம்.
ஐயா வணக்கம், வந்தனம். எல்லோருக்கும் வணக்கம் ஐயா.
நன்றிங்க ஐயா. ஐயா அவர்கள் இன்று ஆசான் அருட்கண் உபகார சக்தி என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். தற்போது தயவு திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் சில அருட்பாக்களை பாடி இதை தொடங்குவார்கள்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. 6 திருமுறை திருப்பள்ளி எழுச்சி. பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம், பூத்தது பொன்னொழி பொங்கியது எங்கும். தொழுது நிற்கின்றனன் செய்பணி எல்லாம், சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சற்குருவே. முழுதும் ஆனால் என ஆகம வேத முறைகளெல்லாம், மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. புற்றுண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னெளி தோன்றிய கதிர்தான். சிற்குண வரமிசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிபணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தார் எல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். ஏற்குணவழித்த என் அருப்பெரும் ஜோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி.
நன்றி திரு ஜெயராஜய்யா. தற்போது நாம் இன்றைய தின நிகழ்வுக்கு செல்லலாம். ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை, நம் அனைவருக்கும் சிறப்பாக தெரியும். கடந்த சில வாரங்களாக மிகச்சிறந்த தலைப்புகளில் ஐயா அவர்கள் நம்மிடையே பேசி வருகிறார்கள். பல அன்பர்களும் ஐயாவை பாராட்டி எங்களுக்கு தகவல் அனுப்பி கொண்டுள்ளார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் மற்றும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இணையதளத்தின் மூலமாகவும் மற்றும் தொலைபேசி வாயிலாகவும் ஐயாவினுடைய உரையின் சிறப்பை அவர்கள் புகழ்ந்து இதை மற்றும் இது வந்து இதை தொடர வேண்டும் என்று ஆமோதித்து வருகிறார்கள். மற்ற எந்த நிகழ்வுக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தம்பையா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆகையால நம்ம ஐயாவை பற்றி மீண்டும் ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படிங்கிறனால இந்த நிகழ்வுக்கு நம்ம செல்லலாம். ஐயா மிகவும் நன்றி ஐயா இந்த வாரமும் கலந்து கொண்டதற்கு. ஐயா தங்களுடைய உரை ஆரம்பிக்கலாம்.
நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஓம் சர்க்குரு ராமலிங்காய நம எல்லாம் வல்ல சர்க்குரு ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை என் சென்னிமிசை தாங்கி அவருடைய கருணையினாலே அவர் வழிகாட்டுதலின் காரணமாக இன்றைய பொழிவை நான் தொடங்குகிறேன். இன்று சொல்லப்படும் அத்துணை கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள் இல்லை, எல்லாமே வள்ளல் பெருமான் காட்டிய வழிதான். ஒரு கருத்து கூட நான் என்னுடைய கருத்தாக உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கு. அந்த வகையில நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து 1000 ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு பயன் தரும். பேசுறதுனால எனக்கு பயன் தரும், கேட்கறதுனால உங்களுக்கு பயன் தரும். அத்தகைய உன்னதமான கருத்துக்களை, அழியாத ஞானத்தை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். மிக சிறிய செய்திகள் தான், அளவு குறைச்சதான், ஆனாலும் ஆற்றல் நிறைந்தது என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான. சரி, இப்போ நம்ம நேரடியா கல்விக்கு வரும். நெற்றிக்கண் திறப்பதுன்னா என்ன? ஞான சித்தியை பெற்றுக் கொள்வது, அருட்கண்ணால் பார்ப்பது, நம்ம நம்ம கண்ணுல திருவருள் வந்து கலந்து கொள்வதுன்னு அர்த்தம். இந்த கண்ணில் அறிவு கண்ண நெற்றிக்கண் இருக்கும் இடம் எதுன்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அது நம்மளுடைய உருவம் பத்தின்னு பார்த்துருக்கோம், அங்கதான் முச்சுடர்னு பார்த்துருக்கோம், அங்கதான் ஆன்மாவின் இருப்பிடம்னு பார்த்துருக்கோம், அங்கதான் ஆன்மா வந்து காரண அக்னியின் அக்னியை இடமாக கொண்டு அமர்ந்திருக்குன்னு பார்த்துருக்கோம், சிற்சபா அங்கம்னு பார்த்துருக்கோம், மகாமேருன்னு பார்த்துருக்கோம். பல இடங்கள், பல செய்திகளே நம்ம முன்னே நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம், தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் உரைநடை பகுதியை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நெற்றிக்கண் திறக்குது திறக்கலைங்கிறது பத்திய பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த கல்வி இருக்கு இல்லைங்கிறது பத்திய பிரச்சனை இல்லை, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கும் இல்லைங்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை. அந்த ஞானமே இல்லாம இருக்கலாம், நம்மளுக்கு கல்வியே இல்லாம இருக்கலாம், ஆனாலும் வள்ளல் பெருமான் இடத்துல நம்ம விண்ணப்பம் வைக்க முடியுங்க. எம்பெருமானே, உங்களை போன்ற ஞானிகளால் மட்டுமே என்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்க முடியும் என்றால் நீங்கள் திறந்து விடுங்கள், நான் உங்களுடைய பிள்ளை, உங்களிடத்துல இந்த விண்ணப்பம் வைக்கிறேன், நீங்க வேண்டிக்கிற மாதிரியே நானும் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். வரும் முன்னர் வந்ததாக கொள்வது எனக்கு வழக்கம், நீங்க வேண்டிக்கிட்டீங்களே அது மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கேன். என் பெருமானே, சர்க்குருநாதா, எனக்கு கல்வி அறிவில்ல, தமிழ்ல அதிக ஆழம் இல்லை, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஆனாலும் நீங்க ரொம்ப கருணையாளர்னு எனக்கு தெரியும். உங்களை உங்களுடைய உள்ளத்துல இரக்கம்னா இருக்கு, நீங்க இரக்கத்தின் வடிவம்னு தெரியும். நான் பல ஜென்மங்கள்ல பாவம் செஞ்சுட்டு இந்த பிறவியை எடுத்திருக்கேன், இந்த உடம்பே வினையினால் பெற்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களிடத்துல ஒரு விண்ணப்பம் வச்சா நீங்க இல்லேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு வள்ளல்னு பேர். வள்ளல்னா என்ன? கேட்கறது 100%னா 100%ம் கொடுக்கறவங்க தான் வள்ளல். 99.9 கொடுத்தா கூட வள்ளல் கிடையாதுன்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு திருவள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி உங்களிடத்துல நாங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். இந்த கல்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் விண்ணப்பம் வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? எங்களுக்கு ஞானமும் கிடையாது, தவமும் கிடையாது, இருந்தாலும் இந்த நெற்றிக்கண்ணை திறந்து கொள்ளணுங்கிற ஆசை இருக்குங்க. நீங்க தான் எல்லா ஒரு உங்களுடைய கருணையினால ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு அருட்கண் நோக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு கண்ணு திறந்திருப்பேன். நாங்கள் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏதோ நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு கருணை உடையவர் நீங்க. விட்டாலும் தோஷம்னு சொல்லி எங்களை எல்லாம் தாங்கி பிடிக்கிறவங்க நீங்க. கருணையோட எங்க எங்கள்கிட்ட நெற்றி கண்ணை திறந்து எங்களுக்கு வழி காமிக்கும். இதுதான் எங்களுடைய முதல் விண்ணப்பம். சர்க்குருவிட்ட வணங்கிட்டா எல்லாம் கிடைக்கும்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தி முழுக்கவுமே குருவனுடைய சிறப்பை மத்தி மட்டும்தான் பேசியிருக்கீங்க. அதை எங்களுக்கு நிறைய விளக்கங்கள்னாலையும் உதாரணங்கள்னாலையும் எங்களுக்கு விளக்கியிருக்கீங்க. இது நாள் வரைக்கும் அதுல நாங்க அதிகமான ஆர்வம் காட்டலீங்க சாமி. இப்போ ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நாங்க கேட்கறதா இருக்கிறோம். இன்னைக்கு கேட்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு நாங்க உங்களுக்கு வந்து முன்னாடியே விண்ணப்பம் வைக்கிறோம். நீங்க எங்களுடைய நெற்றி கண்ணை திறக்கணும். உங்களுடைய அருட்கண் பார்வையே எங்களுக்கு வைக்கணும். நீங்க தான் எங்களுக்கு ஆசா, நீங்க தான் எங்களுக்கு சத்குரு, நீங்கள் தான் எங்களுக்கு குருநாதர், நீங்க தான் எங்களை வழி எங்களுக்கு வழி காமிக்கணும். நீங்க வந்து முன்னிலையிலையும் இருப்பீங்க, எங்களுக்குள்ளேயும் இருப்பீங்க, ஒரு உருவமும் தாங்கி வருவீங்க, நூல்களாகவும் இருப்பீங்க, நூலை பதிப்பிச்சு எங்களுக்கெல்லாம் காட்டி கொடுப்பீங்க. நீங்க ஒழிவில் கொடுக்க நூலை நீங்க தான் படிப்பிச்சீங்க. எதுக்கு படிப்பிச்சீங்க? நாங்கெல்லாம் படிக்கணுங்கிறது தான் படிப்பிச்சீங்க. அப்படி படிப்பிக்கும் போது அதை நாங்க படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லைங்களே சாமி, நாங்க என்ன செய்யறது? நீங்க தான் எங்களுடைய அறிவுக்குள்ள புகுந்து எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஒளிவில் ஒடுக்க பாயிர விருத்தியில உண்மையான சத்குருங்கிறவரை யார் ஒருத்தர் உள்ளூன்றி வேண்டிக்கிட்டாலும் நீங்களே அவங்க அறிவுக்குள்ள புகுந்து எல்லாவற்றையும் விளக்கி தருவீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால இன்றைய ஒரு இறை வணக்கமாக குரு வணக்கமாக இந்த விண்ணப்பத்தை உங்கள்கிட்ட வைக்கிறோம். அதுக்கு பதில நாங்க என்ன பண்றோம்? எங்களுடைய மனசார எங்களுடைய ஆன்மா விரும்பி உங்களுடைய திருவடிகளை இந்த பாடம் கேட்டு முடிக்கிற வரைக்கும் உங்க திருவடிகளை தலைமையிலேயே வச்சுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க தானே சொல்லியிருக்கீங்க ஒளிவில் ஒடுக்க பாயிர விருத்தியில வந்து வந்து இந்த மாதிரி குருநாதருடைய திருவடியை சென்னி மீசை வைத்துக் கொண்டா தலை மீது வைத்துக் கொண்டா தத்துவங்கள் எல்லாம் அடங்கும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு தத்துவங்கள்லாம் அடங்கட்டும். எங்களால நாக கட்டுப்பட்டு முடியல, மூக்கை கட்டுப்பட்டு முடியல, வாழ்க்கையில ஆயிரம் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நீங்க பெரிய கருணையாளர்ன்னுட்டு இந்த ஒளியில் ஒடுக்க பாயிர விருத்தியில நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எங்களுக்கு வைத்து வழி காமிக்க எங்களை உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கிட்டு எங்க உயிர்ப்பொருள் வீராக புரிஞ்சி அறிவுக்குள்ளாய் அறிவாக புரிஞ்சி எங்களுக்கு வழி காமிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விண்ணப்பம். இன்று உங்களுடைய திருவடிகளை எங்கள் தலை மீது நன்றாக பொருத்திக்கணும். உண்மையான அன்புனால எங்களுடைய புறக்கண்களை எல்லாம் மூடி அகக்கண்களால அப்படியே கருத்துக்குள்ள வச்சு நினைச்சு பாக்குறோம். நீங்க கண் திறந்தா எப்படி இருக்கும்? நீங்க தான் சொன்னீங்கல்ல அறிவுக்குள் அருள் உருவாய் எழுந்திருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்படி நீங்க எங்களுக்குள்ள எழுந்த அருள்னா எப்படி இருக்கும்? இது நாள் வரைக்கும் நாங்க சன்மார்க்கத்தை புறத்துல பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய திருவடிகளை உள்ள வச்சு அகத்துல பேசுறோம். உங்களுடைய திருவருள் எங்க அறிவுக்குள்ள எழுந்தருளணும்னு நாங்க விரும்புறோம். இந்த பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே எங்களுடைய வழிபாடு தொடங்கிருக்கின்ற நீங்க எங்களுடைய பாடத்தையும் எங்க காதுக்குள்ள புகுந்து எங்க அறிவுக்குள்ள பதிக்கணும். எங்க அறிவுக்குள்ள புகுந்து அறிவுக்குள்ள பதிக்கணும். எங்க உயிருக்குள்ள புகுந்து எங்களை அனுபவிக்க நீங்க தான் காரணமா இருக்கணும், வழியா இருக்கணும், துணையா இருக்கணும், அனுபவமா இருக்கணும். இதுதான் எங்க விண்ணப்பம். மெய் என்பர்களே, இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ பிறவிகளில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்ப நம்ம செஞ்சமே 5 நிமிடத்திற்கு மேல செஞ்சிருக்கோம். இந்த வழிபாடு செய்யறதுக்கு கூட வள்ளல் பெருமான் ஏற்பாடு பண்ணி கொடுத்த நேரம் இந்த நேரம் தான். இப்படி சிந்திக்கின்ற நேரத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். அமுத காற்று இந்த உடம்பில் வியாபகமாக இருக்கும் காலம் எந்த காலம் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கேட்கறேன். அப்படின்னா அவங்க அவங்க நாட்டுல சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த அமுத காற்று வீசுங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க சூரியன் வந்து உதயமாகிற நேரம் இப்ப பாத்தீங்கன்னா மலேசியாவில் 1 மணி நேரம் கூட்டி வச்சிருப்பாங்க, சிங்கப்பூர்ல 1 மணி நேரம் கூட்டி வச்சிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கணக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. சூரியன் மலேசியாவில் உதயமாகிற நேரம் எந்த நேரமோ அதுதான் நமக்கு வந்து அந்த சூரிய உதய நேரம். அது மாதிரி உங்க அவங்க உங்க நாட்டில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்குதோ அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 12 நிமிஷம் கிட்டத்தட்ட 132 நிமிஷம் அட்வான்ஸா அந்த அமுத காற்று வீச தொடங்குதுங்க. அது இந்த உடம்புக்குள்ளேயும் புகுந்து இயங்கும். அந்த நேரத்துல நாம வள்ளல் பெருமான் திருவடிய தலையில் தூக்கி வச்சு எப்படி இருக்கும், சாமிக்கு சந்தோஷமா இருக்கும். அது போல இது ஒரு சின்ன ஒரு தகுதின்னு வச்சுக்கோமே. அடுத்து இன்னொரு தகுதி என்ன, புண்ணியம்னா என்ன, ஜீவகாருண்யம், அதனால் ஒரு இன்பமே கடவுள் இன்பம். அந்த ஜீவகாருண்யத்தை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அன்பும் அருளும் அறிவும் கூட வந்து உதவி செய்யும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன, உபகார சக்தி விழித்து கொள்ளும்னு நம்ம சென்ற முறை பார்த்துருக்கோம். உபகார சக்திங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளும் இயற்கையா இருக்குங்க. சூரியனை கண்ட உடனே தாமர மலர் இருக்கு, சூரியன் போற பக்கமெல்லாம் திரும்பி 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 போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த அறிவு எங்க வச்சிருக்காங்க, யாரு கொடுத்தது, எல்லாம் இல்ல இறைவன் தான் கொடுத்தான். அது மாதிரி நமக்கு உபகார சக்தின்னு இயற்கையாவே இந்த உடம்புல ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்போதைக்கு எல்லாத்துக்கும் மறைப்பு சக்தியா இருக்கு. மறைப்பு சக்தினா என்ன, நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம நான் சுகர் இருக்கவங்களுக்கு வந்து இனிப்பு மேல ஆசை வரக்கூடாது, வருதே வந்துச்சுன்னா அது மறைப்பு சக்தி. கோபம் வரக்கூடாது, வருதே அது மறைப்பு சக்தி. ஆணவம் இருக்கக்கூடாது, இருக்குதே அது மறைப்பு சக்தி. ஆனா யார் ஒருத்தர் வள்ளல் பெருமானுடைய திருநாமம் சொல்லி ஒரு உயிருக்கு நன்மை செய்கின்றார்களோ, ஜீவகாருண்யம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பரஜீவகாருண்யம் வச்சுங்களேன், மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்கின்ற ஜீவகாருண்யம் போதுமானதுங்கிறத வள்ளல் பெருமான் ஒளிதில் ஒடுக்க இது ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல சொல்லியிருக்காங்க. நாம என்ன செய்யலாம், மனிதர்களுக்கு செய்தால் கூட இறைவன் அதனை ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்குவோம். இது பரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம் செய்யறவங்களுக்கு அன்பும் அறிவும் உடனாக எழும். இந்த உயிரோடு பொருந்தி இருக்கின்ற உடம்போடு பொருந்தி இருக்கின்ற ஒரு உபகார சக்தி விழித்துக் கொள்வாள். அவ விழிச்சு கொண்ட உடனே மறைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய திரோதான சக்தி கொஞ்சம் கொஞ்சமா விலகி அருட்சக்தியாக இந்த உபகார சக்தியை மாற்றிட்டு போயிடுவான். ஒரே சக்தி தான், மறைக்கும் போது அவ திரோதான சக்தியா இருக்கா, உதவி செய்கின்ற பொழுது அவள் உபகார சக்தியா இருக்கா, அல்லது அருட்சக்தியா இருக்கா. அவளை அக்கான்னு சொல்லுவோம், மூ தேவி, முதல் தேவி, மூத்தவள், இந்த அருட்சக்தியை இளையவள் சொல்லுவோம் வச்சுக்கோமே. ஆக எதுவா எப்படி இருந்தா என்ன, அவள் எப்படி இருந்தாலும் அது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உபகார சக்தி, உதவி செய்யக்கூடிய அருட்சக்தின்னு வச்சுக்கோம். இந்த அருட்சக்தி ஜீவகாருண்யத்தால் மட்டுமே வரும், வேறு வகையில் வராதுங்கிறது எல்லாரும் நம்ம கண்டிருக்கோம். அதனால அது அந்த செய்திக்கு உள்ள விளக்கம் அதோட முடிச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், என்னது, அருள் உருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை. நல்லா யோசிக்கணும், இறைவன் அருளே வடிவானவன், அருளே அருளே நம் அப்படிங்கிற மாதிரி அருள் உருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை எல்லாம் வல்ல அருள் தெரிஞ்ச ஒரு இறைவன் அறிவு வடிவாக இருக்கிறான், அருள் வடிவாக இருக்கிறான், அவனை என்னுடைய ஆன்ம அறிவினால் மட்டுமே அறிய முடியும். சரி, இப்ப ஏன் அறிய முடியல, நம்மகிட்ட ஆன்ம அறிவு இருக்குது, அது ஒரு மூடம் இருக்கு, இந்த மூடம் வந்து ஜீவகாருண்யத்தினால விளக்கும் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நம்ம விளக்கி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த கல்வியே கேட்க முடியும். அந்த அறிவிடம் அல்லது நெற்றிக்கண் புருவ மத்தியன்னு போன தடவை பார்த்தோம். அந்த நெற்றிக்கண் நம்மளுக்கு இருக்கிறது தற்போதத்தோடு கூடி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். போன தடவை பார்த்துருப்போம், இருந்தாலும் நம்மளுக்கு தற்போதம் இருக்கு. நமக்கு வந்து சிவபெருமான அளவுக்கு அறிவு எல்லாம் கிடையாது, நமக்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான், அதுக்கு தற்போதம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வாறு அந்த தற்போதத்தினுடைய வேகத்தை அடிக்கணும்னா அருள்ங்கிற சாவி வேணும்னு நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்ப அந்த அருள்ங்கிற சாவி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் இப்ப இந்த கல்வியை தொடங்குறேன். அவரது அருள் எங்கும் நிறைந்திருக்கிறது என்பது வள்ளல் பம்பான் சொல்லக்கூடிய பாருங்கள். அதாவது எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவம் எல்லா இடங்களிலும் விளங்குகின்றது, அவருடைய பிரகாசம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த ஃபார்முலா நம்ம அறிவுக்குள்ள பதிஞ்சாதான் நாம எங்க வேணாலும் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். பாத்ரூம்ல கூட உட்கார்ந்து தியானம் பண்ணலாம், தப்பு இல்லை. டாய்லெட் போகும்போது மட்டும்தான் தியானம் பண்ணக்கூடாது, மற்ற நாட்கள் மற்ற இடங்கள் எல்லாம் பண்ணலாம் நம்ம சாமி சொல்லிட்டேன். சரி, ரைட்டு. அதே போல அவருடைய அருளை அல்லது அவருடைய பிரகாசத்தை, அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய பிரகாசத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் வகையில அந்த ரகசியம் முழுவதும், அதற்குரிய சீக்ரெட் வேஸ் முழுவதுமாக வள்ளல் பெருமான் ஒழிவில் ஒடுக்க பாயிர விருத்தியில வெளிப்படுத்தியிருக்காங்க. மிக 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 ஆயிரம் முறை நீங்கள் மனதில் பதிக்க வேண்டிய விஷயம் என்னது? எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அருளை எல்லா காலத்திலும் இடைவிடாமல் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்தை, வழித்துறையை வள்ளல் பெருமானார் ஒளிவில் ஒடுக்க பாயிர விதியில வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை என்னன்னு உணர்ந்துக்கிட்டவங்க இந்த கண்ணை வந்து திறந்துக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதியில ஒரே ஒரு போல்டருக்குள்ள வள்ளல் பெருமான் இவ்வளவையும் வச்சு அந்த திருவருளை ஒரு சீக்ரெட் ஃபைலுக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு போல்டருக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் ஃபைல் வச்சிருக்க மாதிரி ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதியில வள்ளல் பெருமானுடைய முழுமையான அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சீக்ரெட் வே வச்சிருக்காரு சாமி. அந்த முடிச்சு அவுத்துட்டோம்னா நெற்றிக்கண் திறந்துடலாங்க. ஒரு அன்பர் எனக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாரு, எப்படி நீங்க நெற்றிக்கண் திறக்கிறது அதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்காகவே இந்த சப்ஜெக்ட். சரி, அதனை திறந்து பார்ப்பதற்கு நாம் உள்ளூர்ந்து சிந்தித்தல் வேண்டும். அப்ப நான் வந்து எப்ப இந்த உள்ளூர்ந்து சிந்தித்தல் வேண்டும்ங்கிறது தான் இந்த இன்னைக்கு சப்ஜெக்ட் தொடக்கமே அங்கதான் நான் ஆரம்பித்தேன். உள்ளூன்றி சிந்தித்தல் என்ன, அது எப்படிங்க அது அப்படின்னு நீங்க கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காகவே முதல் முதல் 5 நிமிட நேரம் உள்ளூன்றி சிந்தித்து, எம்பெருமானே உனது திருவடிகளை நான் தலை மீது தாங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உணர்வுகளை உள்முகமாக திருப்பி உச்சியில் இருக்கும் உங்கள் திருவடிகளில் செலுத்துகிறேன், நீங்கள் உங்களுடைய திருவருளை என் அறிவுக்குள் பதிவித்து அறிவிக்க வேண்டியவற்றையெல்லாம் அறிவிக்க வேண்டும். இந்த கண், அறிவுக்கண், அருட்கண், நெற்றிக்கண், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எனக்கு திறந்து விடுங்க, என் அறிவுல பிரகாசத்தை உண்டு பண்ணுங்கன்னு அர்த்தம் நான் அவ்வளவுதான் சொல்ல போறேன். ஆக எம்பெருமானே அந்த கதவு திறந்தால், அந்த நெற்றிக்கண் திறந்தால், நான் எல்லா செய்திகளையும் என்னுடைய உணர்வினால் உமது திருவடிகளை உள்ளூன்றி காணும் போது பெற்றுக்கொள்வேன். ஆகையினால இந்த ஓதாமல் உணர்ந்திட ஒளி அளித்தினைக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதின்னு சொல்றமே அதுதாங்க இந்த இடம். நம்ம வேற ஏதோ நினைச்சிட்டு இருப்போம், இப்ப இவ்வளவும் இந்த புருவ மத்தியக்குள்ளதாங்க நடக்குது. அந்த புருவ மத்தியில நம்மளுடைய உணர்வுனால உள்ளூன்றி கருதி காணுதல் வேண்டும்னு சொல்வார் வள்ளல் பெருமான். அப்படி நம்ம சிந்திக்கும் போது வள்ளல் பெருமான் என்ன ஒரு ஃபார்முலா சொல்றாரு, எல்லாம் வல்ல இறைவன் கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்குவான், அப்படின்னு ஒரு சத்தியம் செய்யற. அந்த சத்தியம் தாங்க இந்த நெற்றிக்கண் திறப்பதற்கு அடித்தளமா இருக்கு. சத்தியம் செஞ்சவங்க பெரியவங்க இல்லைங்களா, குருநாதர் இல்லையா? நம்மள அவர் அவனை கைவிட்டுருவா போறாரு, கைவிட போறாரு. எம்பெருமானே ஓதாமல் உணர்வதற்கு எனக்கு எப்போது பக்குவம் வரும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சாமி, அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கன்னா, உள்முகமாக உங்க உணர்வை திருப்பி கேட்டுட்டீங்கன்னா, கேட்டா கேட்டதுதான் அந்த கேள்வி, அவருடைய திருவடியில பதிஞ்சா பதிஞ்சதுதான். இப்ப நீங்க நான் சொல்லிட்டு இருக்கும் போதே கேளுங்க, சாமி ஓதாமல் உணர்வதற்கு எனக்கு என்ன பக்குவம், எனக்கு எப்படி வரும், நான் என்ன செய்யணும் சாமின்னு நீங்க இப்ப கேளுங்க. கேட்ட கேள்வி கேட்டதுதான், வள்ளல் பெருமானுடைய உள்ளத்துல பதிஞ்சா பதிஞ்சதுதான். மாத்திரை போது மறித்து உள்ளே நோக்குமின் வாக்குமப்பார்வை பசுமரத்தாணி போல் ஆர்த்த பிறவி அகலவிட்டோடுமே என்பது திருமந்திரம். நீங்க அப்படி கேட்டுட்டீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய உள்ளத்துல அந்த கேள்வி பதிஞ்சிரும். என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். எப்படி கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டா, நீங்க படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு நடத்துற பாடம் பூராவும் ஏட்டுக்கல்வி கிடையாது, எல்லாமே ஓதாமல் அறிய வேண்டிய கல்வி. இதனை படிப்பினால் அறியக்கூடாது, உள்ளன்பினால் அறிய வேண்டும், உள்ளூன்றிய அன்பினால் அறிய வேண்டும். அப்படி வந்து நீங்க ஒரு ஒரு முயற்சிய ஒரு அறிவை இப்ப விதைச்சிக்குங்க. சரி, வள்ளல் அருள் நமக்கு வந்துருச்சுன்னா பக்குவம் வந்துருங்க. வந்த பிறகு நீங்க ஒளிவில் ஒடுத்த நூலை இது வரைக்கும் தொட்டு பார்த்துருக்கோமா பார்க்கலையான்னு எனக்கு தெரியாதுங்க. நம்மள ஒரு 100 பேர் கேட்டிருந்தோம்னா 5 பேர் தான் நம்ம தொட்டிருக்கோம், இது 95 பேர் தொட்டிருக்க மாட்டோம். இப்ப இந்த நான் இன்னைக்கு நடத்துற பாடத்தை கேட்ட பிறகு ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்தனக்கேன்னு நீங்க சொன்னீங்களே சாமி, நாங்களும் அந்த பாக்கியத்தை பெறணும்னு சொல்லிட்டு ஒளிவில் ஒடுக்க நூலை தொட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டப்பகல் மாதிரி எல்லாம் தெரியும். ஏன்னா பட்டப்பகல் மாதிரி தெரியுதுன்னா என்ன அர்த்தம், படிக்க 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து விளங்க தோங்க. 1 தடவை படிக்கல, 2 தடவை படிக்கணும், 3 தடவை படிக்கணும், 4 தடவை படிக்கணும், 100 தடவை படிக்கணும். நான் வந்து 500 முறை படிச்சிருப்பேன். எத்தனை வருஷமா, 1995 படிச்சிருப்பேன். அப்படி படிக்க 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 பட்ட தீட்ட 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 நமக்கு உண்மையெல்லாம் புலப்படும். அப்படிதான் நீங்களும் வந்து அந்த ஒரு பக்குவம் வரும் உங்களுக்கு, அந்த ஒளிவில் ஒடுக்க நூலை படிப்பீங்க, டவுன்லோட் பண்ணிப்பீங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பீங்க, அது என்ன ஏதுன்னு கேள்விகள் பல பிறக்கும், இச்சை பிறக்கும். இச்சைனா அதை விருப்பம், அப்படி ஒரு இச்சைங்கிற ஒரு ஆர்வம், இச்சைங்கிற விருப்பம் பிறந்த உடனே நீங்க அந்த ஒளிவில் ஒடுக்க நூலை வாசிப்பீங்க, படிப்பீங்க. படிக்க படிக்க வள்ளல் பெருமான் அந்த வரிகளுக்குள் வெளிச்சமாக வெளிப்படுகிறார். நல்லா புரிஞ்சுங்க, நான் போய் பேசல, வள்ளல் பெருமானுடைய திருவருள் சாட்சியா பேசுறேன். நீங்க அந்த வரிகளை படிக்கும் போது அந்த வரிகள்ல வெளிச்சம் தோன்றும், மின்னல் தோன்றும், அதனுடைய உண்மை தோன்றும். சத்தியம் சத்தியம் சத்தியமா நான் சொல்றேன், நான் பெற்றதை சொல்றேன். வள்ளல் பெருமான் மேல சத்தி போய் சத்தியம் பண்ண என்ன ஆகும், நாளைக்கு பேச முடியுமா? பேச முடியாது. ஆனா நான் பெருமான் வந்து எனக்கு காமிச்சு கொடுப்பாருன்னா காமிச்சு கொடுப்பாரு. கல்வி இயலாம் கற்பித்தான் நெஞ்சில்ல, நம்ம வந்து அவரை விரும்பின உடனேய கல்வி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருங்க. நீங்களும் அவ்வாறு பெறணுங்கிறதுக்குதான் இந்த பாடமே உங்கள்கிட்ட நான் அன்பா பேசுறேன். சரி, அப்படியே ஒளிவில் ஒடுக்க நூலை நாம் ஆழ்ந்து படிப்போம், அன்புனால படிப்போம். வள்ளல் பெருமான் அதுக்குள்ள வெளிப்படுவாரு, நம் அறிவுக்குள்ளற சில உண்மைகளை தெரிவிப்பாரு, அறிவிக்க வேண்டியவற்றை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதனால இந்த பக்குவம் இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் வளரும், பக்குவம் மேலும் பக்குவமாகும். அவ்வாறு அறிவித்த பின்பு நம்மால் நம் தத்துவத்து உட்புறம் நல்லா புரிஞ்சுங்க, அவ்வாறு அறிவிக்கிறார்னு வச்சுங்களேன், தத்துவ துட்பூரம் தானாம் பொதுவில் அற்புத திருநடம் காண வேண்டும் சொல்லுவார் வள்ளல் பெருமான். சொல்லுவார் நான் காண வேண்டும். அப்புறம் அந்த தத்துவத்துக்கு உட்புறத்துல எல்லாமல்ல இறைவன் தான் உட்கார்ந்து ஆடிக்கிட்டு நம்மள கைடு பண்றது அவரு தான், மிஸ்கைடு பண்றது அவரு தான், அடி வாங்க வைக்கிறது அவரு தான், வந்து வந்து என்ன சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அல்வா மேல ஆசை வர வைக்கிறது அவரு தான், படுக்க வைக்கிறது அவரு தான், எல்லாம் அவரு தான் தெரியும். ஏன் சாமி இந்த வேலை உங்களுக்கு வந்து நீங்க என்ன இந்த மாதிரி என்னோட கத்துவத்துக்குள்ள புகுந்துக்கிட்டு ஏன் என்ன தண்டிக்கிறீங்க? தத்துவ துப்புறம் தானாம் பொருவில் அற்புத திருநடம் நான் காண வேண்டும். தத்துவத்துக்கு உட்கார உங்க கண்ணுக்குள்ளார நீங்க போய் நடுவுல உட்கார முடியும். அங்க போய் இறைவா நீ என்ன திருநடம் செய்ய, பார்க்க வேண்டியத பாக்கிறத விட்டுட்டு பார்க்க கூடாததெல்லாம் பார்க்க வைக்க, இது இது நியாயமா தர்மமா அப்படின்னு நீங்க உள்ள போய் கேட்க முடியுங்க. அதுதாங்க அந்த திருநடம் காண்பது. தத்துவத்துல வந்து உள்ள புகுந்து பார்த்தா தான் தெரியும் நாக்கு நீ எவ்வளவு தவறு செய்கிறாய், கண்களே நீங்கள் எவ்வளவு தவறு செய்கின்றீர்கள், காதுகளே நீங்கள் எவ்வளவு தவறு செய்கின்றீர்கள் என்று ஒவ்வொரு தத்துவத்தையும் உங்க தத்துவங்களை நீங்களே உள்ள புகுந்து பார்த்து நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அப்ப வந்து செய்யறீங்க. தப்பான தத்துவமா இருந்துச்சுன்னா வள்ளல் பெருமானை கூப்பிட்டு நீங்க கேட்பீங்க, குருநாதா சத்குருநாதா என் தத்துவங்கள் தவறான பாதையில் செல்கின்றன, நீங்கள் இந்த தத்துவங்களில் கலந்து பக்குவம் அறிவிக்க வேண்டும், நல்ல பாதையை என்ன செலுத்த வேண்டும், இந்த மாதிரி தவறான பாதையில் என்ன செலுத்தக்கூடாது, இறைவா நீயே எனக்கு கருணை செய்ய வேண்டும், உன்னுடைய திருவருளை பெறுவதற்காகவே உன்னுடைய உபகார சக்தியை பெறுவதற்காகவே நான் இடைவிடாது நான் ஜீவகாருண்யமயமாக இருக்கிறேன், நான் வந்து என்ன நான் இயற்கை சுரூபமா இருக்கிறேன், நான் வந்து ஆன்ம இயற்கையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட தத்துவத்துக்கு நடுவுல இருந்து நீங்க பேசணும், தத்துவத்துக்கு நடுவுல இருந்து குருநாதரோட பேசணும், புறப்பார்வையே இல்லாம போயிடும். அப்படி நீங்க பேச 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 என்ன அவரும் வள்ளல் பெருமான் தத்துவங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிருவாரு. இதை யாரு சொல்றது? நானா சொல்றேன்? இல்லைங்க, வள்ளல் பெருமானே சொல்றாரு. ஒளிவில் ஒடுக்க பாயிரத பத்தியில முதல் பக்கத்துல இதான் சாமி சொல்றாரு. யார் ஒருத்தர் குருநாதருடைய திருவடிகளை தலைமீது தாங்கிக் கொண்டு தத்துவங்களை உள்முகமாக பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு தத்துவங்கள் அடங்கி போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு சத்தியம் என்னது? நான் சௌரியத்துக்கு பேச முடியுங்களா? அவ்வளவு பெரிய உண்மைங்க அது. இதுதான் திருமூலர் பெருமான் தான் சொல்லுவாரு, நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி சரி இருந்தார் போல தன்னை இருத்தி சொரியினும் தாக்கினும் உன்னென்று உணரா புரி அறிவாளர்க்கு கூடலும் மாமே. குருநாதரை கூடிக்கொள்ளணும், எப்படி கூடிக்கொள்வது? சிவபெருமான கூடிக்கொள்ளணும், எப்படி கூடிக்கொள்வது? தத்துவத்துக்கு உள்ள போய் தாங்க முத முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஆரம்பத்துல இதை செய்யணுங்க. நம்ம வந்து புறத்துல வந்து நம்ம ஜீவகாருண்யம் பண்ணோம், இப்பதான் மெதுவா உள்ள வர்றோம். மெதுவா உள்ள வந்து தத்துவத்துக்கு உள்ள போய் முதல்ல நுழைஞ்சி இந்த தத்துவத்தை சமநிலைப்படுத்தணும்னு சாமி சொல்றாங்க. இத ஒளிவில் ஒடுக்க பாயிர விருத்தியில அற்புதமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா புரிந்தும் புரியாமல் இருக்க மாதிரி இருக்கும் அந்த வாசகம். ஆனா ஆழமான வாசகம். அப்படி அந்த தத்துவத்துக்கு உள்ள புகுந்து சிவபெருமானே நீயே என்னை தவறான பாதையில் செலுத்தலாமா, நான் செய்த வினைகள் கண்டு நான் செய்த வினைகளை பொறுத்து கொள்ளலாமே, அதுக்கு பதிலா என்ன நீ டிஸ்கைட் பண்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்றாரு? போனா போறா நீ சரி இனிமே ஒழுங்காரு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அவரும் மன்னிச்சிடறாரு. இதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்க? குற்றமெல்லாம் பொறு குணப்பெரும் குன்றம் நீ அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய் கொள்ளுதல் உனக்கு இயல்பே, எல்லாம் சொல்றாங்க. நம்மளாம் குற்றவாளிகள் தான், பரவாயில்ல. நீ பெரிய ஆளு, நீ பெரிய கருணையாளன், உயிர்களுக்கெல்லாம் கருணை செய்பவன், உன்னை நாடி நான் வந்திருக்கிறேன், என் குற்றம் பொறுத்தருள வேண்டும்னு சொன்னா அவங்க அதை பொறுத்துக்கிறாங்க. சரி, இப்போ ஓரளவுக்கு குற்றங்கள் எல்லாம் பொறுத்ததுனால தத்துவங்களை எல்லாம் நம்ம அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறோம். கண்ணு காது மூக்கெல்லாம் நம்ம சொல்றத கேக்குது. தத்துவம் எல்லாம் எந்தன் வசம் நின்றன, இது நல்ல தருணம் அருள் செய்யம்பாரு. பொது நல்ல நடமல்ல புண்ணியரே கேளு. அந்த பாட்டுல சொல்லுவாரு, தத்துவம் எல்லாம் எந்தன் வசம் நின்றன். எதுனால நின்றுச்சு? தத்துவத்துக்கு உட்புறமே நம்ம போய் தத்துவத்துட்புறம் தானாம் பொதுவில் அற்புத திருநடம் நான் காண வேண்டும். அந்த தத்துவத்துக்குள்ள புகுந்து தத்துவத்தையே நம்ம என்ன பண்றோம், அது தவறான பாதையில செல்லாம இறைவனை நம்ம வசப்படுத்திக்கிட்டு தத்துவத்தையும் வசப்படுத்திக்கிறோம். இதுக்கு என்ன அடித்தளமா இருக்குன்னா அன்புதான் இருக்கு. அன்பு இருந்தா இறைவனை வசப்படுத்திடலாங்க. அன்பு நமக்கு தெரியும். சரி, இப்ப அடுத்த படியை போறோம். எப்படி அது? இதனை நம் வள்ளல் பெருமான் கூறுமிடத்து ஒன்றென கூறும் வேதாந்த இயற்கை உண்மையும். வேதாந்திகள் என்ன செய்வாங்க? நானே பிரம்மம் வாங்க, நானே பிரம்மம் சொல்லுவாங்க. ஒழுங்கா பல்லு கூட விளக்கிருக்காங்க, நானே பிரம்மம். ஒழுங்கா அதுக்கு தவமும் தெரியாது, ஜீவகாருண்யமும் இருக்காது. ஆனா அவங்கள நம்ம குறை சொல்லவும் கூடாது. ஆனாலும் அப்படி சில பேர் இருப்பாங்க, அவர்கள் தன்னையே பிரம்மம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அப்படியே மயங்கிய நிலையில் இருப்பாங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, தாம்பு பாம்பெனும் நிலையும் வராத. இவங்கெல்லாம் என்னன்னா தாம்பு கயிறப்பி பாம்பு பாம்புன்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஒண்ணுக்கும் ஆகாத இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு பிரம்மம்னா அது எப்படி சரியா வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒன்றென விவகரிப்பவர்க்கு அனுபவம் நேராதுங்கிற ஒரு செய்தியை வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். இது வள்ளல் பெருமானுடைய ஃபார்முலா. நம்ம எல்லாம் இத நம்ம ஆழமா படிச்சுட்டு போறதுக்கெல்லாம் இட் வில் டேக் லாங் டைம். நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஆனா நீங்க அந்த ஜூஸ் மட்டும் எடுக்கலாம். எப்படி? நானே பிரம்மம், நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குற்றம் இருக்கு. அவங்களால அந்த குற்றத்திலிருந்து விடுபட முடியல. உடம்பின் குற்றம் இருக்கு, உயிரின் குற்றம் எல்லாம் இருக்கு. இந்த குற்றங்கள் என்னன்னு தெரியாமையே பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, கயிறை போய் பாம்புன்னு நினைக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவு ஒண்ணுக்கு ஆகாது அப்படின்றார். சோ இப்ப இன்னொரு இது இருக்கு, வேதாந்தம் இருக்கு, சித்தாந்தம். சித்தாந்தம் என்ன சொல்லும்? ரெண்டும் என்னிடத்துல குற்றம் குறைகள் இருக்கு, தத்துவத்தினுடைய குற்றங்கள் எல்லாம் நீக்கிட்டு போனா வந்து ஒரு ஜீவன் முக்தி அடையலாம், நானா சுகமாக முடியாதும்பாங்க. நீ யாரு? சித்தாந்தவாதிகள். வேதாந்தவாதிகள் என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, நானே சுகம்பாங்க. அங்க ரெண்டு இடத்துலயுமே சில குற்றங்கள் இருக்குன்னு வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு? சுத்த சித்தாந்தம், சுத்த வேதாந்தங்கிறாரு. எப்படி? இதனுடைய முடிவுகள்ல இருந்து இதனுடைய நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய உச்ச நிலையில போய் நடுநிலையான பாதையில் சென்று அந்த கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தா தத்துவ குற்றங்களை நீக்குகின்ற பொழுது இரண்டுமே சாத்தியமாகுது அப்படின்னு வள்ளல் பெருமான் கண்டுபிடித்தார். அத வள்ளல் பெருமான் வந்து இந்த ஒளிவில் ஒடுக்க பாயிரகத்தில சொல்றாரு. ஆனாலும் அந்த நான் அந்த வரியை நான் படிச்சுதான் உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் அந்த வரியை நான் வந்து என்ன ரெக்கார்டிங் ஆகிறதுனால பின்னாடி நீங்க அதை போட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று இரண்டு என கொண்டு உறும் மறை ஆகம நன்றிரு முடிவின் நடுநிலை நடாய் புலம் பெறும் தத்துவ நியதியில் போந்து உள் மலம் பெறும் அறிஞர் வாழ்த்தி பரவும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். வாழ்த்தி பரவும் குருநாதர்னு சொல்றார். இந்த வாசகங்களை ஏதோ ஒரு 1000 பேர் கேட்டா 2 பேருக்கு தாங்க புரியும். நீங்க இதுல போய் ரொம்பவும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இருந்தாலும் கூட ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதியில ரெண்டாவது பக்கத்துல அந்த இந்த வரி இருக்கும். நீங்க எல்லாம் வந்து அவசியம் போய் பாருங்க. ஆனாலும் அதுக்கு நான் மேலோட்டமான ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன், அது பயனுள்ளதா இருக்கும். ஆக இந்த சைவ சித்தாந்தம் வந்து இந்த சித்தாந்தத்துல போகிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கு, வேதாந்தத்துல போறவங்களுக்கும் ஒரு சின்ன குறை இருக்கு. அந்த குறைய நீக்கும் போது சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம்னு மாறுது. ரெண்டுக்கும் உள்ளதுல இந்த சைவ சித்தாந்தத்துல பாதையில போய் தத்துவ குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டு வேதாந்தத்துல வந்து நான் பிரம்மம்னு சொல்லிட்டு போனா அதை சாதிச்செல்லாம் அப்படின்னு சாமி சொல்றாங்க. ஆக உடம்பு சார் குற்றங்களையும் உயிர் சார் குற்றங்களையும் நீக்கி கொண்டு வேதாந்த நெறியில் செல்லுகின்ற பொழுது இரண்டுமே சாத்தியமாகி அத்துவித நெறி ஒன்னஸ் பிகமிங் ஒன் வித் அல்மைட்டி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரும்னு இங்கே சாமி சொல்றாங்க. இத எப்படி செய்ய முடியும், எனக்கு எப்படிங்க புரியும் சாமி, இத கேக்குறதுக்கே புரியல, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, இந்த வந்து இந்த இதெல்லாம் கடந்து போகணும், சைவ சுத்த சித்தாந்தங்கிறீங்க, சுத்த வேதாந்தங்கிறீங்க, என்னங்க சாமி செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணுதான், சாமி எனக்கு அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாம இருக்கு, ஆனா என் தத்துவங்களின் உட்புறமாக இருக்கக்கூடிய மலங்களை குற்றங்களை நீங்கள் நீக்கருள வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் போட்டுடலாம் அப்படி நீங்க விண்ணப்பம் போட்டீங்கன்னா இந்த சரக்கு பூரா அதுக்குள்ள இருக்கு. இந்த கல்வியினுடைய தரம், இந்த கல்வியினுடைய உண்மை அந்த விண்ணப்பத்துக்குள்ள வந்துடும். நீங்க அப்படி ஒரு விண்ணப்பத்தை போட்டு வைங்க. என்ன விண்ணப்பம், மீண்டும் சொல்றேன், தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் எம்பெருமானே, இந்த தத்துவங்களை கடந்து போகக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. நீங்கள் நெற்றி கண்ணை திறந்தால், என் அறிவு கண்ணை திறந்தால், என் அருட்கண்ணை திறந்தால் நான் இதனை கடந்து போக முடியும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை போட்டு, அப்படி விண்ணப்பத்தை போட்டீங்கன்னா நிச்சயமாக வள்ளல் பெருமான் அதற்கு உதவி செய்ய வர்றாரு. அதுக்கு நீங்க உள்ளூன்றிய ஒரு விண்ணப்பத்தை விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ரகசியம் சொல்றார் சாமி, சதா சர்வகாலமும் ஆசானுடைய திருவடிகளை தன் உச்சி மீது தாங்கி ஒரு மலர் போன்று ஒரு பொன்முடியாக இந்த தலையில் தாங்கிக் கொண்டு யார் ஒருவர் சிந்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நெற்றி கண் திறந்து கொள்ளும், அதுவரை அறிய முடியாமல் இருந்த ஞான கருத்துக்கள் பட்டப்பகல் போல் விளங்கும் என்று நம்ம காமிக்கிறோம். ஆகையினால நெற்றிக்கண்ண ஆசாரியருடைய அனுகிரகத்தினால திறக்க பெற்றுக் கொள்வது நலம்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. இதுக்கு வந்து அருள் என்கிற திறவுகோள் தான் வேணும்னு சொல்றாங்க. அருள் ரெண்டு வகையா கிடைக்கும், ஒன்று ஆச்சாரியர் மூலமாகவும் கிடைக்கும், இன்னொன்று ஜீவகாருண்யத்தின் மூலமாகவும் கிடைக்கும். ஜீவகாருண்யத்தின் மூலமாக கிடைக்கின்றதை போல கோடி கோடி மடங்கு பெரியது ஆச்சாரியனால் கிடைக்கக்கூடிய அருள். இதை மட்டும் ஞாபகம், ஏன் கேட்டா சாமி சொல்றாங்க ஒரு இடத்துல, ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலும் உயிரின் குற்றமும் உடம்பின் குற்றமும் நீங்கும் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப 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 நுண்ணிய கருத்துங்க நான் பேசுறது, ரொம்ப 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 நுண்ணிய கருத்து. நீங்க ஆச்சாரிய பெருமானாகிய குருநாதர் ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய திருவடியை இடைவிடாது பற்றி கொள்ளுகின்ற பொழுது ஜீவகாருண்யத்தின் பயனையும் அவர் கொடுத்து விடுவார், நெற்றிக்கண்ணையும் திறந்துருவாரு. உயிரை பற்றி உள்ள துரிசுகள், ஒரு சூரிய கிரகணம் போல ஒரு துரிசு வருது, அறிவை மறைக்கக்கூடிய குற்றங்கள் அதையும் மாற்றிடுவாரு. இந்த மனதை மறைக்கக்கூடிய குற்றங்கள், சந்திர கிரகணம் போன்ற குற்றங்கள் அதையும் நீக்கிடுவாரு. ஆசான் அவ்வளவு பெரிய ஆற்றலுடையவர் அப்படிங்கிறத இந்த ஒளிவில் ஒடுக்க பாயிர வந்தியில நிறுவுறாரு. இந்த நிறுவுறதை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு வேணும், அதுதான் சீக்ரெட் ஃபைல், அதுதான் சீக்ரெட் ஃபைல். ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதி ஒரு ஒரு செப்பரேட் ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு சீக்ரெட் ஃபைல் இருக்கு. அந்த சீக்ரெட் ஃபைலை திறந்து பார்த்தாதான் வள்ளல் பெருமானுடைய அருளாற்றலை புரிந்து கொள்ள முடியும். அதுக்குதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, விதி உடையார் ஏற்ற நின்ற துதி உடையார். விதி இருக்கணுங்க, அந்த சீக்ரெட் ஃபைல ஓபன் பண்றதுக்கு விதி இருக்கணும். அதுக்கு தலையில திருவடிகளை வைத்துக் கொண்டு, ஆசான் திருவடிகளை வைத்துக் கொண்டு துதி செய்யணும். துதி செய்யாதவங்களுக்கு எல்லாம் விதியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா நான் சொல்றத, இந்த சீக்ரெட் ஃபைல் ஒன்று இருக்குங்கிறத, இதுவரைக்கும் குருநாதர் வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் தயவு செய்து இதை நீங்க தயவு செய்து உள்நோக்கி பாருங்க. ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதியில எதை தான் சாமி சொல்ல வர்றாரு, எதுக்காக அந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கிறாரு, அத்தனை விஷயங்கள்லயும் ஏன் குருநாதரை பத்தி பேசுறாரு, குருராயன் என்ற சொல்லுக்கு அவ்வளவு விளக்கம் ஏன் சொல்றாரு, குருநாதருடைய ஆற்றலை பத்தி ஏன் பேசுறாரு, அவர் தன்மையாகவும் முன்னிலையாகவும் படற்கையாகவும் தானாகவும் இருக்கிறாரு குருநாதர் அப்படின்னு சொல்றாரு. நான்கு விதமான செய்திகள், தன்மை, முன்னிலை, தானாக நிற்றல், படற்கையாகவும் நிற்றல், எல்லாரும் மூணு செய்தி தான் சொல்லுவாங்க, தன்மை முன்னிலை படர்த்தின்னு சொல்லுவாங்க. நான் நான்காக எடுத்துக்கொண்டேன், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறேன். அந்த நான்கு நிலைய தன்மையான உள்ளிருந்து உங்களுக்கு உதவுவாரு, முன்னிலைன்னா எதுக்கிருந்து உதவுவாரு, படர்க்கையான எங்கேயோ இருந்து நீங்க கூப்பிட்டாலும் அங்க வந்து அந்த அருள் வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்தவர் தான் நம்முடைய குருநாதர். உயிருக்கு உயிராகவும் இருந்து அவரே அனுபவிக்கிறது செய்வார், அவரே அருளா இருப்பாரு, அவரே அனுபவிப்பாரு, அவரே அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருப்பாரு, அவரே அனுபவிக்கிறதுக்கு துணையா இருப்பார், அவரே இதை அனுபவிக்கிறதுக்கு வழியா இருப்பாரு. அத்தகைய எல்லா வகையிலும் நீங்க எதை சொல்றீங்க அதுவாக இருப்பதற்கு நம்முடைய குருநாதர் ராமலிங்க வள்ளல் பெருமான் தயாராக இருக்கின்றார். இதை பார்க்கறதுக்கு ஒரு சீக்ரெட் ஃபைல் சொன்ன இதுதான். இந்த மாதிரி ஒரு பார்வையை அதற்குள் நம்முடைய சாமி விதைச்சு வச்சிருக்கிறார். நான் பொய் சொல்லலை, நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பாருங்க. அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த உண்மை வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படுகின்ற பொழுது அந்த சீக்ரெட் ஃபைல் ஓபன் ஆயிடும். அப்படி அந்த சீக்ரெட் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சுன்னா குருநாதருடைய அருள் அப்பொழுதே கிடைச்சிடும். குருநாதருடைய அருள் அப்பொழுதே கிடைச்சிச்சுன்னா அது வரைக்கும் அறிந்தறியாத அறிவு விளங்க தொடக்கும். அது வரைக்கும் விளங்காதுங்க. சரி, சித்தாந்தத்துல தத்துவ குற்றங்களை நீக்கிக் கொள்ளும் ஒரு வழித்துறை இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல. அவ்வாறு அந்த தத்துவங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டு மேலே ஏறுறதும் எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளும் இருக்கிறான், நம்ம உயிருக்குள்ளும் இருக்கிறான், அவன் பிரம்மமாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய, நாமளும் பிரம்மன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அறிவும் ஒன்றுபட்ட போது இன்னும் ஒரு கண்ணு தேவைப்படுது. அதுதாங்க நெற்றி கண். இப்ப சுத்த சித்தாந்தம்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம ரெடி ஆயிட்டோம், சுத்த வேதாந்தம்னு ஒரு சப்ஜெக்ட் ரெடி ஆயிட்டோம். ரெண்டும் கையில இருக்கு, அடுத்து போறது எப்படிங்க? அதுக்கு தாங்க நெற்றி கண் திறக்கணும். அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல நம்ம வந்து நிக்கிறோம்னா நமக்கு துணை செய்வதற்கு வள்ளல் பெருமான உட்டா வேற கதியே கிடையாது. ஸ்ரீஞான சம்பந்த பெருமான கூப்பிடலாம், தப்பு இல்ல. ஸ்ரீஞான சம்பந்த பெருமான நினைச்சாலும் உதவி செய்யறதுக்கு ஓடோடி வர்றது நம்ம வள்ளல் பெருமானா தான் இருப்பாரு. ஏன்னா குருவை நீங்க கூப்பிட்டீங்கன்னா பீடர் வந்து வள்ளல் பெருமான் இவரு தான் வந்து முன்னாடி இருப்பாரு. அவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவருங்க. இன்னொரு ரகசியம் தெரியுங்களா, நீங்க திருஞான சம்பந்த பெருமான கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருஞான சம்பந்தத்திற்கு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து அருள் செஞ்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு வள்ளல் பெருமாள். ஏங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு எத்தனை கோடி புண்ணியம் செஞ்சிருக்கணும் தெரியுங்களா? நீங்க திருஞான சம்பந்த பெருமான பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது உள்ளத்துல வச்சு நினைச்சு பார்த்தாலும் சரி, அல்லது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை தலையில் தாங்கி கொள்ள வேணும்னு நினைச்ச போதுமே எல்லாம் வல்ல சிவபெருமான் விஞ்ஞான சம்பந்த பெருமான் அறியும் முன்பாகவே தானாக வந்து படர்ந்து நம்மை சார்ந்து கலந்து கொண்டு நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். அந்த திருவருள் சக்தி விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியில் இருக்கிறது. அந்த திருவடியைத்தான் தன்னுடைய வள்ளல் என்கின்ற மாணவர் சீடர் தலையில் தாங்கிக் கொண்டார். அவ்வாறு தாங்கிக் கொண்டதின் காரணமாகத்தான் ஒளிவில் ஒடுக்கும் என்கின்ற ஒரு நூல் வெளிப்பட்டது. அது ஆசான் கருணையினால் வெளிப்பட்டது. ஞான ரகசியங்களை எல்லாம் அதற்குள் வைத்து வெளிப்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல விஞ்ஞான சம்பந்த பெருமானே அருள் செய்தார். அப்படியானால் விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய அருளாற்றல் எவ்வண்ணம் எவ்வண்ணம்! அவரையே நம்முடைய வள்ளல் பெருமான் குருவாக பெற்றிருக்கின்றார் அப்படிங்கறதுதான் உண்மை. ஆகையினால நீங்க திருஞான சம்பந்த பெருமான அழைச்சாலும் வள்ளல் பெருமான அழைச்சாலும் அருட்பெருஞ்சோதி அழைச்சாலும் வேற வேற இல்லை. ஏன்னா ஞானிகளுக்கும் சிவபெருமானுக்கும் குருநாதருக்கும் வேறுபாடு பார்க்க முடியாது, பார்க்க கூடாது, பார்க்க கூடவே கூடாது. ஆகையினால இப்ப ஒரு பக்குவ ஒரு நிலையை நம்ம வந்து பெற்றுட்டு வந்துட்டு இருக்கோம். ஓ, குருநாதருக்கு இவ்வளவு பெரிய நிலை இருக்கு, நம்ம குருநாதரை வணங்கணும்னா இது சாத்தியம், நெற்றிக்கண் அவர் திறந்து விடுவாரு அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து புரிஞ்சிருக்கீங்கன்னா இதுவே பக்குவ கதின்னு அர்த்தங்க. அத்தகைய உயரிய பக்குவ நிலையில்தான் வள்ளல் பெருமான் பேசும் நெற்றிக்கண் உண்மை பேசப்படுகிறது. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்க. இதெல்லாம் மூன்றாவது மனிதர் மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் போல வள்ளல் பெருமான் எங்க சொல்றாரு ஒளிவில் ஒடுக்க பாயிரத்தில். இந்த தேர்ட் பர்சன் மாதிரி சொல்றது தான் சீக்ரெட் பாயிண்ட். எப்படி என்ன சொல்றாரு, திருஞான சம்பந்த பெரிய சர்க்குரு, கண்ணுடைய வள்ளல் அவருடைய மாணவர், திருஞான சம்பந்தருடைய திருவடியை தலைமையில தாங்கினதுனாலதான் இந்த ஒளிவில் ஒடுக்க நூலை எழுத முடிஞ்சிச்சு, அந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிச்சு, அந்த வழித்துறை தெரிஞ்சிச்சு, உலக மக்களுக்கு எல்லாம் இந்த ஞான கருத்து போறதுக்கு திருஞான சம்பந்தர் தான் அறிவுக்கு அறிவார் என்று அருள் செய்தாரு. திருஞான சம்பந்தர் வந்து குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதரு, ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாரு, அவருக்கு தோன்றியும் தோன்றாமலும் இருப்பாரு, உயிருக்குள்ளேயும் வந்து கல்வி கொடுப்பாரு, ஏத்த மாதிரி முன்னாடி நின்று வந்து கல்வி கொடுப்பாரு, நூல்கள் வாயிலாக நூல் கருத்துக்களாக இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கோ ஒருவர் எந்த அண்டத்தில் இருந்து திருஞான சம்பந்தா என்று அழைத்தாலும் அந்த கணத்திலேயே அது டைம் கான்செப்ட் எல்லாம் கிடையாதுங்க, காலத்தை வென்ற நிலை அந்த வினாடியே இந்த எக்ஸாக்ட் மொமெண்டிக்கல் யார் ஒருத்தர் அழைச்சாலும் அவங்க அறிவுக்குள்ளார திருஞான சம்பந்தர் புகுந்து கொள்வாரு. நீங்க அழைச்சாலும் நான் அழைச்சாலும் வள்ளல் பெருமான் அழைச்சாலும் அவரு அதை செய்வார். இப்ப நீங்க இப்ப அழைக்கிறதுக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு, ஓஹோ விஞ்ஞான சம்பந்த பெருமான் இவ்வளவு பெரிய அருளாற்றல் உடையவரா, அவர் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமானுக்கு குருநாதரா இருந்தாரா அப்படின்னுட்டு நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேருண்மை விளங்கும். ஒரே ஒரு பாட்டு சொல்றேன், நீங்க அதை அப்படியே சிந்திச்சு பாருங்க. வள்ளல் பெருமானுக்கு விஞ்ஞான சம்பந்த பெருமான் ஒரு உபதேசம் பண்றார். என்னது அது, வள்ளல் பெருமானுக்கு வந்து பட முடியாதினி துயரம் பட முடியாதரசே, எத்தனையோ ஒருத்தன் 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையும் அடியின் பட்ட பாட்டின் இணைக்கில் கல்லும் கரையுமே என்றாய்ந்தார். அப்படி அந்த ஞான பாதையில் வருகின்ற போது காலம் கொஞ்சம் நீட்டுகின்ற பொழுது வள்ளல் பெருமானுக்கு சிறிது வருத்தம் தோன்றது. அது எல்லாருக்குமே இயற்கை தானே, நமக்கு கூட இப்ப பாருங்க ஞானமே கிடைக்கலன்னு வருத்தமா இருக்குல்ல, அது மாதிரி வள்ளல் பெருமானுக்கு இருந்துச்சு. அப்ப வள்ளல் பெருமானுக்கு விஞ்ஞான சம்பந்த பெருமான் ஒரு உபதேசம் பண்றார். என்ன அப்படின்னு கேட்டா, நின்பால் அறிவும் நின் செயலும் நீயும் சிறிதன்று எமது அருளே, நெடிய விகற்ப உணர்ச்சி கொடு நின்றாய் அதனால் நேர்ந்திலைதான் அப்படின்னு ஒரு ஒரு செய்தியே உண்மைக்கு. ஏன் உனக்கு சக்சஸ் ஆகல தெரியுமா, நீ வேற நான் வேறன்னு நினைக்கிற பாரு, அதனாலதான் உங்ககிட்ட இருக்க அறிவு பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஞானம் எல்லாமே நான் கொடுத்தது தான். என்பால் அறிவும் நின் செயலும், நீ செய்யற செயல், நீ செய்யற யோகம், நீ செய்யற ஞானம், நீ கற்ற கல்வி, நீ புரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மைகள் எல்லாமே நான் கொடுத்தது தான். நீய ஏதோ உனக்கு கிடைச்சிக்கிற மாதிரி நினைச்சு உட்காந்துட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு ஞானம் சித்திக்கலப்பா, எல்லாமே குரு கொடுத்தது தான் நீ நினைக்கிறதுக்கு நீ புரிஞ்சுக்க. நானே சிவம், நானே வந்து பொது, நானே வந்து அருள் அப்படின்னு நினைச்சுப்பாரு, உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளல் பெருமான் அவ்வண்ணமே நினைக்கிறாரு. நினைச்ச மாத்திரத்துல வள்ளல் பெருமானுடைய ஞானம் பூர்ணத்துவம் அடையுது. இது வந்து எதுக்கு வந்து இப்ப தேர்ட் பார்ட்டிக்கு சொல்ற மாதிரி வள்ளல் பெருமான் சொல்லணும், நமக்கு தானே சொல்லணும், நமக்கும் சொல்றாரு. அதை நான் வந்து நான் கடைசியில சொல்றேன், எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. வந்து உற்றமொழி உரைக்கின்றேன் என்ற பாடல்ல, உறவனின்றி பகைவன் என என்ன என உண்ணாதீர் உலகீர் சொல்லிட்டு இற்று இதனை தடித்திடலாம் என்னோடும் சேர்ந்தது மின் அங்க சொல்றாரு பாருங்க, என்னோடு சேர்ந்திருக்கப்பா, என் மார்க்கம் இறப்போடிக்கும் சன்மார்க்கம், நான் காமிக்கிறது தான் சன்மார்க்கம், நான் காமிக்கிறது தான் வழி, நான் தான் வந்து சன்மார்க்கம், நீ என்னோடு சேர்ந்துக்க வந்து இந்த இந்த நிலையில் நீ வந்தீங்கன்னா இறப்ப கல இறப்ப நம்ம கடந்து போயிடலாம், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம்னு சொல்றாருங்க. அது போல இது உற்றமொழி, நீங்க என்ன இப்ப எல்லாம் சொல்லி கேட்காம இருக்கீங்களா, உங்களுக்கு மனசு கல்மனமா வந்து அப்படின்னு கேட்கிறாரு. ஆக வள்ளல் பெருமானுடைய மார்க்கம் தான் சன்மார்க்கம், அவரை தான் நம்ம சேர்ந்துக்கணும், என்னோடும் சேர்ந்திடுமின் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நாம அவரோட போய் எத்தனை தடவை சேர்ந்திருக்கோம்,
எத்தனை தடவை அவரோட திருவடிகளை நம்ம தலைமையை தூக்கி வச்சிருக்கோம். வள்ளல் பெருமான் வந்து திருஞான சம்பந்த பெருமானோட திருவடிகளை தலைமையில தூக்கி வச்சுட்ட மாதிரி என்னைக்கு நம்ம வச்சிருக்கிறோம். நீ வேற நான் வேறன்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்பால் அறிவும் மின் செயலும் நீயும் திரிதென்று எமதருளேன்னு என்னைக்கு நம்ம சிந்திச்சிருக்கோம். நாம கற்ற கல்வி, நாம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே குருநாதர் கொடுத்ததுன்னு எப்ப நம்ம நினைச்சிருக்கோம்.
அப்படி நினைச்சோம்னா அதுக்கப்புறம் பொறுப்பு வந்து குருநாதருக்கு கூடி போயிருக்கு. சரி, அப்படி நம்ம வந்து அப்படி உள்ளூன்றி நம்ம சிந்திச்சோம்னா அந்த சத்குரு எப்படி இருப்பாரு? அவரே பொது, அவரே சிவம், அவரே இரவு பகலற்ற ஒளிநிலை என்று நம்ம வள்ளல் பெருமான் சொல்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளிவிலொடுத்த பாயிரு கட்சியில நம்மளுடைய வள்ளல் பெருமான் அதான் சொல்லியிருப்பார். இதுவென்றதெல்லாம் பொய் என்றான், எனக்கு பொதுவன்றி தங்குமிடம் போச்சு, அது நாம் கான் என்றான், அதன் பேர் இரவை பகலாக்கும் ஒன்றோ பரமசுகமோ சொல்றாரு வள்ளல் பெருமான். வந்து இந்த பாடல ரெஃபரன்ஸ் காமிக்கிறார். இது எதுல இருக்கு? ஒளிவில் ஒடுக்கத்துல இருக்கு அந்த பாட்டு. ஒளிவில் ஒடுக்கத்துல இந்த பாட்டு சுட்டி காட்டக்கூடிய பொருள் எல்லாம் பொய்யாக இருக்கிறது, ஆனால் தன்னுடைய திருவடி மட்டும் நித்தியமாக இருக்கிறது என்று தன்னுடைய வள்ளலுக்கு விஞ்ஞான சம்பந்த உபதேசம் பண்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பொருளும் அழிஞ்சு போயிடும், ஆனா இவருடைய திருவடியும் திருவடியில தங்கி இருக்கக்கூடிய திருவருளும் திருவருள் சக்தியும் என்றைக்கும் அழியாத சிவம் என்று சொல்லுகின்றார். அதுதாங்க அங்க முக்கியமானது. இதுதாங்க நம்ம வள்ளல் பெருமானுடைய திருவடி. அப்படி நம்ம பார்க்கணுங்க. இதுதாங்க சீக்ரெட் ஃபைலு. வள்ளல் பெருமான் இந்த பாட்டை குறிச்சி காமிக்கிறாரு. குருநாதரோட எப்படி குருநாதரை சிந்திக்கணும் ஒரு மாணவன் அப்படிங்கிறத இங்க விளக்கம் சொல்றாரு. யாருக்கு விளக்கம்? யாரு எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமானையும் கண்ணுடைய வள்ளல் பெருமானையும் அங்க பேசுறாரு. அது யாருக்காக பேசுறாருன்னா நமக்காக பேசுறாரு. இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் திருவருள வள்ளல் பெருமானுடைய திருவருள பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சீக்ரெட், இதுதான் ரகசிய பாதை. சரி, இப்போ வள்ளல் பெருமானுடைய திருவருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சு போச்சு. திருவடியை தலையில் தாங்கி கொள்ளணும்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வாறு உள்ளூன்றி அந்த திருவடியை தலையில் வைத்துக் கொண்டு உள்ளூன்றி வந்து சிந்திக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. எந்த ரகசியத்தை நாம் அறிய வேண்டுமோ அந்த ரகசியத்தை அறிவிக்க வேண்டும் என்று நம்ம வந்து வேண்டணும். மொத்தத்தான் குட்டையில் இருந்த மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க வாட் இஸ் யுவர் கோல், எதை தெரிஞ்சுக்கணும், எந்த நூல்ல தெரிஞ்சுக்கணும், ஒளிவில் ஒடுக்கம் படிச்சீங்களா, எனக்கு புரியலேன்னு சொன்னாலும் படிச்சீங்களா, எவ்வளவு படிச்சீங்க, யார்கிட்ட கேட்டீங்க, யாராவது சொல்லித்தராலேன்னு விட்டுட்டாங்களா, அப்படி சொல்லித்தராத விஷயத்தை நீங்க உங்களுக்கு புரியலையா, இல்ல சொல்லி தந்ததுக்கு அப்புறம் புரியலையா, இதை வந்து வள்ளல் பெருமான்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல 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 வள்ளல் பெருமானே சொல்றாரு, அவரவர் அறிவின் கண் அருளுருவாய் நின்று அறிவிக்கும் அப்படிங்கிறாருங்க. நீங்க அப்படி கேட்டீங்கன்னா உங்க அறிவுக்குள்ள நான் புகுந்து கொள்றேன்னு வள்ளல் பெருமான் சொல்றாருங்க. இதை விட என்னங்க உங்களுக்கு வேணும்? ஆச்சாரியருக்கு அருள் இலக்கணங்கள் நிறைஞ்சிருக்குங்கிறாரு, கருணை வடிவா இருக்குங்கிறாரு, ஓதாமல் உணர்த்துறேங்கிறாரு, உனக்கு உள் நின்று அறிவிக்கிறேங்கிறாரு. ஏக்கிறதுக்கு தயாரா இருக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நீ காண்டல் நினைத்தல் மாத்திரையே நான் வந்து உனக்குள்ள புகுந்துக்குவேங்கிறாரு. இத வள்ளல் பெருமான் வந்து சுட்டி காமிக்கிறாரு. என்ன எப்படி சுட்டி காமிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமானை நினைக்கின்ற யாருக்குமே திருஞான சம்பந்தர் வந்து அறிவுக்குள்ள புகுந்து போறான். திருஞான சம்பந்த பேரை சொன்னா போறோமா அறிவு விளங்கிருமா? திருஞான சம்பந்த பெருமான் பேரை சொன்னாலும் சாத்தியம், வள்ளல் பெருமான் பேரை சொன்னாலும் சாத்தியம். இந்த உண்மைய நாம நமக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீக்ரெட் ஃபைல் ஓபன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஆசான் திருவடிகளை உள்ளூன்றி கருதி நின்று இவ்வாறு வணங்க வேண்டும் என்று இங்க வந்து முடிவெடுத்துக்கணும்.
எதை அடைய வேண்டுமோ அதை முன்கூட்டி நீங்க வந்து திட்டமிட்டு கொள்ள வேண்டும், அல்லது ஒரு பேப்பர்ல குறித்து வச்சு இந்த உண்மை எனக்கு தெரியணும்னு சொல்லிடணும். நீங்க ஓதாமல் உணர்வீர்கள், நான் அப்படித்தான் உணர்ந்தேன், எனக்கு நான் போய் யார் இடத்துலயும் போய் திருமந்திரமோ திருவருப்பாவோ நான் போய் கத்துக் கொடுங்கன்னு நான் கேட்டது இல்லை என் வாழ்க்கையில. பெருமானே வந்து சொல்லி கொடுத்தாதான், இப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இன்னமும் அப்படிதான் சொல்லி கொடுப்பாரு. என்னை சார்ந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கார்த்திகேயன் போன்றவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் போய் யார்ட்டையும் இப்படி கேட்டதில்லை. ஆகையினால இன்னொரு ரகசியம் சொல்றாரு சாமி, நீ இந்த மாதிரி நீங்க குருநாதரை வணங்கி நீங்க கேட்டுக்கொள்ளுகின்ற பொழுது தற்போதம் அழியும்னு சொல்றாரு. முதல் பாயிண்ட்ல உரைநடை பகுதியில ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதியில ஊரநடிகள் புத்தகம் 99வது பக்கத்துல இத சாமி சத்தியமா சொல்றாரு. 1வது பாயிண்ட் என்ன பாயிண்ட், நீங்க சர்க்குருநாதருடைய திருவடிகளை தலைமீது தாங்கிக் கொண்டு இடைவிடாத சிந்திப்பவராக இருந்தாலும், உள்ளூன்றி சிந்திப்பவராக இருந்தாலும் வள்ளல் பெருமான் அறிவுக்குள் புகுந்து கொள்வாரு, புகுந்து தற்போத தாக்க இருப்பாரு. இது வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆணவம் இருக்க அதை அடிக்க முடியுமா, அத வள்ளல் பெருமான் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், சர்க்குரு தன்னுடைய கடைசியா மறைஞ்ச உருவத்தை நமக்கு காட்டி நிற்பேன்னு சொல்றாரு. திருஞான சம்பந்தர் அப்படி காட்டி நின்னாராம், நமக்கு வள்ளல் பெருமானை காட்டி நிக்கட்டும், நம்ம வந்து அந்த சீக்ரெட் ஃபைல தான் ஓபன் பண்ணணும், நீங்க ஏன் அப்ப திருஞான சம்பந்த பெருமான் வந்து அப்படி காட்டி நின்னார்ல உங்களுக்கு, நீங்க எங்களுக்கு காட்டி கொடுங்க, உங்க தோற்றத்தை காட்டுங்க, நீங்க எங்களுக்கு உள்ள அறிவுக்குள்ள புகுந்து அறிவிக்கணும், எங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இந்த காதுக்குள்ள இருந்து எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்பிக்கணும், என் அறிவுக்குள்ள இருந்து எதெல்லாம் அறிவிக்கணுமோ அதெல்லாம் அறிவிக்கணும், கூப்பிட்டு கேட்போம், அவர் கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா சாமி ஒத்துக்கிறேங்கிறார். சரி, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, மிக பெரிய ரகசியம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சனாமூர்த்தியை பார்த்தோம்னா ஏத்த மாதிரி 4 முனிவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க பேர் என்ன, ஜனகர், ஜனந்தனர், ஜனகுமாரர், ஜனாதனர். இவங்க 4 பேரும் யாரு, பக்குவம் நிறைந்த யோகிகள். அவங்க திருஞான சம்பந்த பெருமான் இடத்துல விண்ணப்பம் பண்ண உடனே தட்சிணாமூர்த்தி பெருமான் இடத்துல வந்து விண்ணப்பம் பண்றாங்க, எங்களுக்கு குருவை சார், குருவே நீங்க வந்து நாங்க வந்து உங்களை குருவா ஏத்துக்கிட்டோம், ஜனகர், ஜனந்தன, ஜனகுமார, சனாதன, இந்த 4 பேரும் ஜனகாதி 4 பேர் நாங்க குருவா ஏத்துக்கிட்டோம், நீங்க உங்களோட ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே அந்த இந்த 4 பேருக்கு எதை வந்து சிவபெருமான் உபதேசித்தானோ தட்சிணாமூர்த்தியாக எழுந்து அந்த உண்மைகளை நம்ம குருநாதர் நமக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ரகசியத்தையும் அந்த ஒளிவில் ஒடுக்க பாயிர வெற்றியில வெளிப்படுத்துறாரு. ஏங்க, எத்தனை பிறவி எடுத்தா இந்த உண்மையை நீங்க தெரியும், இதை கேட்கறதுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கு. ஜனகாதி நால்வர்கள் எதை பெற்றார்களோ அதை கொடுப்பதற்கு நம் வள்ளல் பெருமானும் தயாராக இருக்கிறார், திருஞான சம்பந்த பெருமானும் தயாரா இருக்கிறாரு, சிவபெருமான் அப்புறம் பாத்துக்குவோம். அவரை சிவபெருமான் வந்து சிவபெருமானை விட திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்வாருங்கிற ஒரு உண்மையை நான் கடைசியா சொல்லி இன்னைக்கு நான் முடிக்க போறேன். வள்ளல் பெருமான் சொல்றத நான் இப்போதைக்கு இந்த 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 செய்தி என்ன கொஞ்சம் ஆழமா பாக்குறோம். ஜனகர், ஜனந்தனர், ஜனகுமாரர், ஜனாதனர் ஆகிய ஜனகாதி நால்வர்கள் பெற்ற உபதேசத்தை எல்லாம் நீங்களும் நானும் பெறுவதற்குரிய சீக்ரெட் ஃபைல் இதுல இருக்கு, எரிஞ்சுக்குங்க, இது மறுக்க முடியாத உண்மை, எந்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாலும் மறுக்க முடியாத உண்மை, சன்மார்க்கத்து பெரியவங்க நமக்கு இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்காத உண்மை, சத்தியமான உண்மை, தூய தமிழ்ல வள்ளல் பெருமான் எழுதி வைத்திருக்கக்கூடிய உண்மை, ஒளிவில் ஒடுக்க பாயிற விருத்தி 1000 முறைப்படிங்க, உங்களுக்கு அது விளங்கும். சரி, 4வது பாயிண்ட், உயிருக்குள் உயிராய் நின்றும் அறிவுக்குள் அறிவாய் நின்றும் அருளே தானாகியும் அனுபவிக்கும் வழிவுரைக்கும் அனுபவிக்க துணையாக நின்றும் அனுபவிப்பித்தும் அருள் செய்பவர் சத்குருவே என்று நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. நம்ம வள்ளல் பெருமானுக்கும் அதே தகுதி தாங்க இருக்கு.
இதற்கு பெயர்தான் ஓதாமல் வேதாகமங்களை எல்லாம் உணர்கின்ற நிலை என்று வல்லபெருமான் குறிப்பிடுறார். சரி, பத்து நிமிஷம் முடிச்சிட போறேன். இதனை எல்லாம் நமக்கு வள்ளல் பெருமான் உரைக்கிறது எதுக்காக? இவ்வளவு செய்திய திருஞான சம்பந்தருக்கும் கண்ணுடைய வள்ளலுக்கும் இடையில நடக்கிறதாக இருக்கக்கூடிய இவ்வளவு செய்திகளையும் நான் நமக்குன்னு எடுத்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் நமக்குன்னு தான் எடுத்துக்குவேன். அது வள்ளல் பெருமான் தேர்ட் பார்ட்டிக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பாடல்ல வந்து அடிச்சு உடைச்சிருக்காரு சாமி. என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடும் சேர்ந்திடுமின் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்து இதை விட என்னங்க வெளிச்சமா சொல்லணும், என்னங்க விளக்கமா சொல்லணும், ஒன்றும் வேண்டியதில்லை. பெரிய கருணை கடல் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான். என்னையும் இரக்கத்தையும் ஒன்றாக படைத்தனையும் சொன்னார். இரக்கம் ஒருவில் என் உயிர் ஒருவம்னார். அத்தகைய பெரிய கருணை கடல் தான் நம்மளுடைய குருநாதர். சரி, அப்படிப்பட்ட குருநாதர் வந்து நமக்கு இருக்கிறாரு. வந்து நம்ம உறவாகவும் ஈடராகவும் ஏற்றுக்கொண்டார் என்றுதான் உண்மை. அப்படி ஏற்றுக்கொண்டாருங்கிறதுனாலதான் இந்த சப்ஜெக்டே நம்ம பேச முடியுது, பேச முடியாது. ஆகையினால நம்மிடம் 1000 குறை இருந்தாலும் வள்ளல் பெருமான் பொறுத்துப்பாரு. நம்ம ஏன் ஒரு உறவா நினைக்கிறாரு, உறவன் என்று பகைவன் என உன்னாதீர் உலகீர் என உறவா ஏத்துக்குங்கன்னு அவர் சொல்றாரு. நமக்குதான் கல்மணமா இருக்கு ஏத்துக்க. சரி, சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவைனர் உத்தமன் ஆகுக ஓங்குக என்பவை. உத்தம சர்க்குரு அப்படிங்கிற இந்த வாசனை இருக்குங்க, வள்ளல் பெருமான் ஒளிவில் ஒடுக்க பாயிர விருந்தி சொல்றாரு. விஞ்ஞான சம்பந்தர் உத்தம சன்மார்க்கத்தினர். இந்த இடத்துல 1557 பாடல்ல உத்தம சர்க்குருங்கிறாரு. அகவல்ல கடைசியில உத்தமன் ஆகுக ஓங்குக என்ன உத்தமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானாக பிறருக்கு சென்று உதவும் தன்மை உடையவர்னு பொருளுங்க. உலகினில் உயிர்களுக்கு உரமிடையுறலாம் விலக நீ அடைந்து விளக்குக அப்படின்னா இவரா போய் அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கணும். அத்தகைய ஆற்றல் பெற்றவர் கருணை பெற்றவர் தான் நம்மளுடையவர் நம்முடைய குருநாதர். அவரை நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய இந்த உலக துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சமா நீங்கிரும். காரணம் நம்ம என்ன பண்றோம், நம்மளால நம்ம கல்வி எல்லாம் இல்லைன்னா கூட அவருடைய திருவடியை நம்ம தலையில் தாங்கி கொள்கிறோம். நம்மள அவர் தாங்குறாரு, அவர் திருவடியை நம்ம தாங்குறோம். இப்படி அவர் செய்கின்ற பொழுது நேருறவே எவராலும் கண்டு குலர்க்கரிதாம் நித்திய வான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏறுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மைதனை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த படியை ஓர் உறவென்று அடைந்து உலகி போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெல்லாம் கணிந்து உருகி உள்ளபடி நினைவேன். இந்த இடத்துல எல்லாம் உள்ள இறைவன் தன்னோடு கலந்து கொண்டான், இவரோடு கலந்திருக்கான். இப்ப இவரை வணங்கும் பொழுது சிவபெருமான வந்து நம்ம வணங்குறதா தான் அர்த்தம். இவரை வணங்குகின்ற பொழுது அருட்பெருஞ்சோதிய வணங்குறதா தான் அர்த்தம். எல்லாம் செய் வல்லபத்தை வந்து வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறாரு. அவரை நீங்க நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அவருடைய திருவடியில தரையில தூக்கி வச்சுக்கிட்டோம்னா அவருக்கு எல்லா வல்லபமும் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. எல்லாம் வல்ல இறைவன் அவரு நம்மளை வந்து ஒரு உறவா கருதி நம்ம குற்றங்களை எல்லாம் போக்கி எல்லா இன்பங்களையும் கொடுப்பாரு. இன்பம் அடைவதற்கு துணையா இருப்பாரு, இன்ப அனுபவமா இருப்பாரு, அனுபவித்து கொடுப்பாரு, நாமளே அனுபவிக்கும்படி செய்வாரு, உள்ள இருந்து அவரே அனுபவிப்பாரு. ஆகையினால அந்த வள்ளல் தரும் எடுத்துக்காட்டு ஒன்றுதான் வள்ளல் குருராயன் வாதம் என்ற சம்பந்தன் வள்ளல் மலர்த்தாள் தலைமேல் வைத்துரைத்தான் உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உன்ன ஒளிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து. இதனுடைய ஆழமான பொருள் தான் அந்த அந்த ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதி. அதை நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எல்லா அன்பர்களும் இதை கேட்கிற அன்பர்கள்லாம் தஞ்சாவூருக்கு வந்து நீங்க வந்து இங்க ஒரு ஒரு 10 தங்கி ஒரு கேம்ப் போட்டு எல்லாம் நம்ம சந்திப்போம் ஒரு தடவை. இந்த ஒளிவில் ஒடுக்க பாயிர விருதிய அக்கு வேற ஆணி வரைய அலசி பார்த்து அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்குவோம். நீங்கள்லாம் இங்க வந்து தந்துங்க, உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுக்குறேன். இந்த கல்வியையும் பேசுவோம். வந்து நம்ம நம்ம என்னை போன்ற நல்ல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வந்து அவங்களையும் அழைப்போம், இந்த கல்வியெல்லாம் சிந்திப்போம், இந்த ஞானத்தை பெறுவோம், வள்ளல் பெருமானை கூப்பிடுவோம், நம்ம நம்ம அறிவுக்குள்ள எழுந்தருளும்படி வேண்டுவோம், வள்ளல் பெருமான் வந்துதான் ஆகணும், நானே சன்மார்க்க சங்கம் நடத்துகின்றேன் சொன்னார். அப்படி நம்ம நெறிவழியே செல்வதற்கு, நம்ம சரியான பாதையில நம்ம செலுத்துவதற்கு நம்மளுக்கு குருநாதர் உதவுவாரு. அவருடைய திருவடியை நம்ம வச்சுட்டோம்னா நம்ம உள்ளத்துல சிந்திக்க முடியும், உள்ளூன்றி பார்க்க முடியும், உள் உணர்வுனால் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை நாம் வாழ்த்த முடியும். அப்படி அவ்வாறு சிந்திக்கின்ற பொழுது அந்த திருவடிகளுடைய அருட்துணையினால தத்துவங்களை நம்ம கடந்து போக முடியும். தத்துவங்களை கடந்து போகும் பொழுது ஆனந்தம் உண்டாகும். அது அருள் ஆனந்தம், அறிவானந்தம், அருட்கண் திறந்துக்கும், எல்லாம் வல்ல அருட்சக்தியும் உடன் இருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம நம்ம வந்து இரக்கத்தின் வடிவாக இருப்போம். அது மட்டும் இல்லாம ஆன்ம இயற்கையோடு நாம இருக்கிறதுனால, ஜீவகாருண்யத்தோடு இருக்கிறதுனால எல்லாம் வல்ல சிவபெருமான் துணை இருப்பார், விஞ்ஞான சம்பந்த பெருமான் துணை இருப்பார், ராமலிங்க வள்ளல் பெருமான் துணை இருப்பார், தன்னுடைய வள்ளல் அந்த நூல் எழுதினாரு அவர் துணையா இருப்பாரு. அவங்க எல்லாம் வந்து நமக்கு உள்ளாக நின்று, உடனாக நின்று, ஒன்றாக நின்று நமக்கு வழி காமிப்பாங்க. ஆன்மாவில் அனுபவம் போன்றும், நம்மளுடைய வினைகள் முற்றாகவும் நீங்கும், கற்போதங்கள் நீங்கும், இருள் நீங்கும், ஒளி உண்டாகும். குருங்கிறவர் நம்மளுடைய இருளை நீக்கி ஒளியை உண்டு பண்ணக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாதையிலிருந்து சரிந்து போகாமல் எப்பொழுதுமே தாங்கி பிடித்து சரியான பாதையில் செலுத்துபவர் தான் குருநாதர். அத்தகைய குருநாதர் நம்முடைய வள்ளல் பெருமான், வள்ளல் பெருமான் என்று கூறி அவருடைய திருவடிகளை நாம் தலைமீது கொண்டால் நம்முடைய அறிவு அருள்மயமாக மாறும், அருளறிவா மாறும். அந்த 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 மாதிரி அறிவா மாறிச்சுன்னா அது வந்து அது ஒரு அருட்கண் பார்வை அது பெறும். என்ன கண்ணே கண்மணியன்னு சொல்லுவார்ல, என் இரு கண்ணே, கண்ணில் நிறைந்த மாமணியன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வல்ல இறைவன் நம் கண்களில் கலந்து கொள்வான். என் கண்ணில் கலந்தான், என் கருத்தில் கலந்தான், எல்லாம் வல்ல இறைவன் அவ்வாறு கலந்து கொள்வது போல வள்ளல் பெருமான் நமக்குள்ள கலந்து கொள்வார். நம்முடைய குற்றங்கள் எல்லாம் பொறுத்தருளி உறவாக வச்சு நமக்கு வைத்து வழி காமிப்பாரு. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஞான வாழ்க்கை அமையும். எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு உற்ற துணையா இருப்பாரு. இதுதான் நித்திய வாழ்க்கை. இந்த நித்திய வாழ்வை பெறுவதற்கு குருநாதருடைய திருவருள் வேண்டும், குருநாதருடைய திருவருள் வேண்டும் என்று நாம் வந்து சிந்திக்க வேண்டும். குரு ராமலிங்க பெருமானனுடைய திருவடிகளை வாழ்த்தி பரவுவோம். அவ்வாறு வாழ்த்துகின்ற போது நம்முடைய வினைகள் நீங்க பெற்று நாம் ஞானத்தை அடைவோம் என்று கூறி, இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இப்ப நீங்க கேட்கலாம். இந்த அளவுல இன்றைய சொற்பொழிவை நான் நிறைவு செய்கின்றேன். ஏதேனும் ஒரு குழப்பமோ ஒரு சந்தேகமோ இருந்தால் இப்ப நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
ஐயா நன்றிங்க. ஐயா இப்போ நம்ம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பொறுப்பாகாம டிஸ்கிளைமரை வாசிச்சிருவோம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷின் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. நான் கேள்விகளை நானே கொஞ்சம் தொடங்குறேங்க. ஐயா நீங்க பல விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அப்படிங்கறதுனால அதை கேட்கலாம். முதல் கேள்வி வந்து, ஐயா நீங்க சிவபெருமான் அப்படின்னு சொல்றீங்க.
சிவபெருமான் அப்படிங்கிறவரை வந்து இது யார குறிப்பிடுறீங்க? இது வந்து
இறைவரை குறிக்கிறது.
சரிங்க சரிங்க. இப்போ அது வந்து மகேஷ், ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன், மூணு பேர்.
அந்த அது அல்ல, அது அல்ல, அந்த அந்த ருத்ரனா அந்த சிவனும் அல்ல. அதுக்கும் தாண்டி சுத்த சிவமும் தாண்டி வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கணும் சொல்றோம்ல, அதெல்லாம் கடந்து ஒரு ஒரு எல்லாவற்றையும் ஒன்றே சிவம் என கண்டு சொல்றோம்ல, அதுதான் அது.
சரிங்க. ஏன்னா சமயத்துல வந்து சைவ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னா இவங்களதான் அந்த இந்த மூர்த்திகளை
அப்படியே அதுலயும் அப்படியே கூட தவறான செய்தி தான் அது. அது வந்து அந்த மாதிரி கிடையாது. சிவம் என்பது மங்களன், வள்ளல் பெருமானே சொல்றாரு, தானும் மங்களமாக இருப்பவன், தன்னை சார்ந்தவர்களையும் மங்களமாக செய்பவன். இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடிய சிவன் அல்ல. அது ஆறு ஆதாரங்களில் ஒன்று, அது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படிநிலை அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. நான் பேசுற சிவம் வந்து ஒரு அந்த சுத்த சிவம், அதையும் கடந்து போறதுங்க. வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிகளை சத்தியனாக்கிய தனித்திருத்தம் சொல்றோம்ல, அந்த சிவங்க அது.
சரிங்க. ஏன்னா ஒரு மக்கள் வந்து குறிப்பிடும்போது வந்து சிவம் வேற சிவபெருமான் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க சொல்றது புரியுது, உங்க சொல்ற விஷயம் புரியுது. ஆனா அது அது அந்த இடத்துல வந்து சிவபெருமான் அப்படின்னு யூஸ் பண்றது வந்து அதுக்கு அதுக்கு அதனாலதான்
தான் குறிக்கும். ஒன்றே சிவம் தான் சொல்ற வள்ளல் பெருமான்.
சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
ஒன்றே சிவம் என அறிந்த அறிவு தான் பெரிய அறிவும் பாரு.
சரிங்க. தொடர்ந்தே வந்து அடுத்த கேள்விக்கு வரங்க. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வள்ளல் பெருமானுடைய குரு ஞானசம்பந்த சுவாமிகள் அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னீங்க, அதுக்கான குறிப்புகள் எதுவும் இருக்குங்களா ஐயா? ஏன்னா பெருமான் வந்து
நிறைய இருக்குங்க.
சரிங்க,
அற்புதமான குறிப்புகள் நிறைய இருக்குங்க.
சரிங்க, ஏன்னா அதை நீங்க பகிர்ந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அதாவது எங்களுடைய குறுகிய என்ன சொல்றது அறிவு கேட்டின மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் அவ்வளவு அந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாது. இருந்தாலும் வந்து நம்ம அகவல்ல படிக்கும் போது பெருமான் வந்து அகவல்ல வந்து பரமுடம், அபரம், பகநிலை இவை என திருமுறை அருளிய திருவருள் குருவே, மதிநிலை இரவியின் வளநிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து எல்லா நிலை ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே அப்படின்ட்டு எல்லாமே எல்லாத்தையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நோக்கி பாடுற மாதிரி இருக்குது. ஆனா நீங்க சொல்றது வந்து ஞான சுவாமிகள் அவருடைய குருவா இருந்தாரு அப்படின்னு இருக்குது. சோ நீங்க அதை கொஞ்சம் விளக்கமாங்க.
நல்ல செய்யலாம் ஐயா, சொல்றேன். ஞானசம்பந்த பெருமான தான் வந்து குருன்னு சொல்லிட்டு அந்த ஊடநடிகள் புத்தகம் 2501 பாட்டு, 2502 பாட்டு அதுல இருக்குங்க. அது அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். அதுல இருக்குது அந்த வந்து நின்பால் அறிவும் நின் செயலும் நீயும் பிரிதன்று எமது அருளேன்னு இருக்கும் அந்த பாட்டுல. ஒரு இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தெய்வம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டழைத்தாண்டி பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போட்டுங்கடி வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் இங்கு வருவாண்டி. ஆனா 6-5 திருமுறைகள்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா வள்ளல் பெருமானே வரிவிக்க விட்டவர் தான், அவருக்கே ஒரு 5 திருமுறையில ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துவேன். அதனால இதுல வந்து வள்ளல் பெருமானுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த குறவன் குடிப்பை நுழைந்தாண்டி அந்த கோமா கேட்டு நுழைந்தாண்டி பாட்டுல, தத்துவத்துள்ளே அடங்காண்டி பர தத்துவம் அன்றி தொடங்காண்டி தத்துவ ஞான வடிவாண்டி இவ சண்முகநாதனை பாடுங்கடி அப்படி பாடிட்டு, தெய்வம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதுல வந்து யாரு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமான் தான், அவரு தான் குமார சத்குரு. அது நீங்க கேட்டதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆன்சர் ஒன்னு இருக்குன்னா அதுதாங்க ஒளிவில் ஒடுக்க பாயிரவிருதி. அவரு தான் குமார சத்குருவா இருந்தாரு, அவரு தான் வந்து அந்த அகத்தியருக்கும் அரணாருக்கும் உபதேசித்தவர் அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால இந்த ஒளிகளோடுக்க பாயிர விருத்தியை நம்ம அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் முழுசா படிச்சா இன்னும் அந்த அதனுடைய தெளிவு நல்லா தெரியுங்கிறது எனக்கு நான் நான் கருதுறேன். நானு அவருதான் குருங்கிறதுக்கு வந்து அந்த அந்த 2501 பாடல் எடுத்துட்டு இருக்கேன். இந்த இப்ப நீங்க கேட்ட வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா அது வந்து இன்பால் அறிவு 3125 பாட்டு. ஆனா அது நீங்க இப்ப சாதாரண இப்ப நான் அதை நிறுவுறது வந்து சாமானியம் இல்ல, சாமானியம் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க.
சரிங்க.
3123 பாடல் இல்லைங்க.
சரிங்க.
மிக முக்கியமான ஒரு செய்தியை வந்து அந்த அந்த செய்தி கிடையாது 3123 அதுல சொல்றாரு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அந்த கடைசி கடைசி வரிகள்ல என் உயிருக்கு உயிரே என் அறிவே என் அறிவோடு இருந்த சிவமே என் அன்பே என் தெய்வமே எனது தந்தையே என ஈந்தெடுத்த தாயே என் உறவே என் செல்வமே எனது வாழ்வே என் இன்பமே என் அருட்குரு வடிவேன். இந்த இதை சொல்லிவிட்டு இந்த கலகமனம் உடைய என் விளை பொறுத்து ஆட்கொண்ட கருணையின் கடல் அமுதமேங்கிறார். இந்த கலகமனம்ங்கிறது குருவை வந்து எல்லாருமே நேரம் சிவபெருமாந்த கோயில்லாம் நேரம் அருள் செஞ்சு போயிடலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது கலக மனம்னு சொல்றாருங்க. இந்த மனம் நல்ல மனம் இல்ல, வந்து நான் நான் என்று சொல்கின்ற மனம் அது. ஆகையினால அப்படியெல்லாம் இல்லாம என்னுடைய பிழையை வந்து பொறுத்து ஆட்கொண்டு எனக்கு வந்து நீ அருள் செய்தேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா வந்து விஞ்ஞான சம்பந்த பெருமாட்ட சொல்றாரு. அந்த பாட்டு எந்த பாட்டு நோட் பண்ணீங்க? 3123 இந்த தெய்வ நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்துல வந்து 5623 பாடல் கடைசி 10 வரி நோட் பண்ணிட்டீங்களா?
ஆ பண்ணியாச்சுங்க, பண்ணியாச்சுங்க. நம்ம அன்பர்களுக்கு எல்லாம் ஐயா பிரசர் கேக்குது இல்லையா?
அதை புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம், விதி இல்லாமல் இருக்கலாம்னு வளர்ந்து பார்க்கிறார்.
துதியுடையார் ஏற்ற நின்ற துதியுடையா இருப்பார். ஆக அந்த உண்மைகள் தெரியாம கூட இருக்கலாம். ஆனாலும் விஞ்ஞான சம்பந்த பெருமான குருநாதர்னு சொல்லக்கூடிய பாடல் 3123, 124, 125, 126, 127 இந்த மூணு பாடலோடு மட்டுமில்லாம 3122 அதுதான். ஆக நன்றாக இதை பற்றி எல்லாரும் வந்து சிந்திக்க வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து அந்த பாடல்ல வந்து மேலோட்டமான பொருளெல்லாம் பார்க்க முடியாது. மறைங்கிற செய்தி வரும், திரிபுரை மறையே பூரணமேங்கிற வரும். அடுத்தது வந்து ஐம்பூதமாதினியல்லை தத்துவ தத்துவ அதீத அறிவென்ற ஒன்றே சாதாரண மக்களால இந்த கல்வியை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐம்பூதமாதினியல்லை அத்தத்துவ அதீத அறிவென்ற ஒன்றே தத்துவ ஆரையும் அகன்ற நிலை யாது அது அதீத நிலை என்ற நன்று. இதுல வரக்கூடிய உபதேசத்தை சம்மாக அன்பர்கள்ல 99.9 பேருக்கு தெரியாது. இந்த உபதேசத்தை தெரிந்து கொள்ளாமல் சன்மார்க்கத்தில் வெற்றி என்பதும் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய சொந்த விருப்பமா இருக்கட்டும். ஆனாலும் என்னுடைய அன்புக்காக, என்னுடைய வேண்டுகோளுக்காக இந்த 3123 பாட்டிலிருந்து 3127 வரைக்கும் 1000 முறை படிங்க. குறிகள் ஒடுக்கத்தை 1000 முறை படிங்க. இல்லைன்னா அனுபவ கல்வி வரவே வராது. அப்படியே நம்ம வந்து கடைசி வரைக்கும் சாகும் வரை சன்மார்க்கம், சாகாதவனே சன்மார்க்கிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது என்னுடைய என்பது என்னுடைய தாழ்மையான. நான் யாருக்கும் ஆர்வி பண்றதுக்காக நான் அதை சொல்லல, ஆர்வி பண்றது நோக்கம் இல்ல, ஆர்வி பண்ணவும் மாட்டேன். ஆனாலும் இந்த பாட்டுக்கு என்ன பொருள், இதுக்கு என்னதான் வழி, ஒளிகளுக்கு பாயிரதற்கு வேணாமா வேணுமா இல்ல இந்த நான் சொல்லக்கூடிய 3123 பொருள் அந்த இதெல்லாம் வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணுவோம். அஞ்சு திருமுறை வரைக்கும் அந்த மாதிரி ரிஜெக்ட் என்று சொல்லுவோம். கல்லூர் பெருமானுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, அவர் வந்து வழி போட்டவர் கிடையாது, 6 திருமுறையில தான் அறிவு, அது வரைக்கும் அவர் அறிவே கிடையாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம ஞானத்தை வந்து எப்படி நம்ம கற்றுக் கொடுறது? இன்னொன்னு மட்டும் வச்சிருந்தா நான் சொல்றேன், இந்த சன்ஸ்கிருத இந்த கல்வியை கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சொல்றேன், இந்த கல்வி இன்னைக்கு நான் சொன்ன கல்வியினுடைய பொருளை எல்லாம் நீங்க ஒன்னா ஒரு சேர தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயத்தை படிங்க. ஒன்று அருப்பிரகாச மாலை,
பாடலோட தலைப்பு மட்டும் ஒருத்தர சொல்லுங்க. இந்த 3123ல இருந்து 7 வரைக்கும் சொன்னீங்க இல்லைங்களா, அது அந்த தெய்வ நிலை பதிப்பகம் எல்லாத்துக்கும் இருக்காது. இந்த பாடலோட தலைப்பு சொன்னீங்கன்னா ஆன்லைன்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க.
திருவோத்தூர் சிவஞான தேசிகன் சோத்திரம்னு இருக்கு, இதுல சிவங்கெல்லாம் தலைப்பு கொடுத்துருக்கீங்களா? இதுல தெய்வ நிலையத்துல இவங்க சௌரியத்துக்கு கொடுத்த தலைப்பு இது ஒண்ணு. திருவோத்தூர் சிவஞான தேசிகன் சோத்திரம் தலைப்பு எண் 71. பாடல் என்ன? 3123. திருவிளங்கிற்கு போய் ரொம்ப சுத்தி எல்லாம் விளங்குங்கிறது யாருக்காக பாடினதுன்னா விஞ்ஞான சம்பந்தத்துக்காக பாடினது தான் அது. அடுத்தது
எது வச்சு சொல்றீங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? திருவிளங்க சிவையோட சுத்தி எல்லாம் விளங்க, அது வந்து அவருக்கு பாடினது அப்படின்றத ஒண்ணு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? இது
சரிங்க. விலங்க, சிவயோக சித்தி எல்லாம் விலங்க, சிவஞான நிலை விலங்க, சிவானுபவம் விலங்க, திருவிளங்கு, திருச்சில்லை, திருச்சித்தம்பலத்தை, திருக்கூத்து விலங்கு, ஒளி சிறந்த திருவிளக்கை, உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அறி விளக்கு, உலகமெல்லாம் விளங்கு, அருளுதவு திருந்தாயா, மறுவிளங்கு, குழல் வள்ளி, மகிழ்ந்து ஒரு பால் விளங்க, பயந்து அருணகிரி விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்து. இது வந்து அருணகிரி வந்து விளங்குவதற்காக வந்து முருகப்பெருமானாக குமார சத்குருவாக வந்து அந்த பிறகு எடுத்தவர் வந்து திருஞான சம்பந்த பெருமான், வல்லல் பெருமான் ஒளியில் ஒடுக்க பாயிரவர் இரண்டாவது பக்கத்துல சொல்லிடுறாரு. அது சொல்லிடுறாரு வந்து பிள்ளையார் அந்த ஒளியில் ஒடுக்க பாயிரவர் இரண்டாவது பக்கத்துல மூணாவது பக்கத்துல சொல்லிடுறாரு எல்லாம் வந்து இந்த பெருமான் வந்து
ஐயா ஹலோ ஐயா உங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியா கேக்கலங்க
ஹலோ
ஐயா சொல்லு
அவதாரத்திற்கு முன் நின்ற அவதாரத்திலும் குமார சத்குருவாய் யார் எப்ப அருணகிரிநாதருக்கு வந்து உபதேசம் செய்கின்ற போது இல்லையா அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்கின்ற போது அந்த பிறவியில குமார சத்குருவாக வந்து அகத்தியருக்கும் சிவபெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் செஞ்சாருன்னு சொல்லி வள்ளல் பெருமானை எழுதுறாரு. எழுதி எழுதுறாரு அப்படின்னு கேட்டா ஒளிவில் ஒரு பாயிரம் பத்தி எழுதுறாரு. அதுக்கு வந்து ஒரு பாடல் சென்ன வனந்தனம் தூள்கா திரி நக தூலகர அந்த பாட்டு வந்து திருப்புகள்ல ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டுல எல்லாம் வல்ல திருஞான சம்பந்த பெருமான் தான் முருகப்பெருமானாக அவதரிச்சார்னு இருக்கு. அதுதான் இங்க அவர் குறிப்பிடுறாரு. வயங்கு அருணகிரி விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்து, சிவக்கொழுந்துன்னா சிவனுடைய பிள்ளை. அது வந்து 70வது டாபிக்ல அருணகிரி விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்து என்று அந்த ஒரு தலைப்புல இருக்குங்க. அது இது நான் வந்து இப்ப ஆர்குமெண்ட்டுக்காக இல்லை, நீங்க அப்படி அப்படி விரும்பினா நான் இது சம்பந்தமான ஒரு புல் டெக்ஸ்டே நான் கொடுத்துருவேன். நான் ஒரு சிறந்த ஒரு ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆன்சர் வந்து 3123 இந்த பாடல நீங்க எல்லாரையும் படிக்க சொல்லுங்க, எல்லாரையும் ஆய்வு செய்ய சொல்லுங்க. தமிழ்நாடு பூரா அது ஆய்வு நடக்கட்டும், எல்லாரும் ஆர்கியூ பண்ணட்டும், அப்பதான் ஒரு தெளிவு பிறக்கும்.
சரிங்கய்யா அந்த பாடல
கேக்குதுங்களா?
ஐயா கேக்குதுங்கய்யா. ஐயா சரிங்கய்யா, நாங்க அந்த பாடலை படிக்கிறோம். படிச்சுட்டு நம்ம திரும்ப வேற ஏதோ கேள்விகள் இருந்தா அதை தொடரலாம்.
அது மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து சேர்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க. இது வந்து அந்த டிஸ்கஷனுக்கு விடுங்க, தமிழ்நாடு கூட போகட்டும்ங்கிறாங்க.
சரிங்க,
ஒரு தெளிவு பறக்கட்டும். நான் சொல்றதுக்காக மட்டும் இல்லாம
சரிங்க,
இது ஒரு தெளிவு பறக்கட்டும்.
சரிங்கய்யா, நம்ம அந்த மாதிரி பண்ணுவோங்கய்யா. அதை படிச்சுட்டு திரும்ப
இன்னொரு
ஆமாங்கய்யா. அப்புறம் ஐயா இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, அதாவது ஜீவகாருண்யத்தினால் வர அந்த பலனை விட நம்முடைய ஆசானுடைய பாதங்களை பற்றுவதனால் 1000 மடங்கு அல்லது வந்து பல மடங்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. சோ இப்ப ஆசான் திருவடி பற்றுதல் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து அத ஆசான் மேல நம்ம வைக்கிற பக்தின்னு சொல்லலாமாங்க ஐயா?
வந்து அன்புன்னு சொல்லலாம்யா. பக்திங்கிறது மனம் உருக்கம், அன்புங்கிறது ஆன்மா உருக்கம். ஆன்மாவோட வழிபடுவது கருத்தின் வைத்து வழிபாடு பண்ணுவதுங்கிறது மன உருக்கம். அன்புங்கிறது வந்து எப்படி கேட்டீங்கன்னா ஆன்மா உருக்கம். ஆன்மாவுக்குள் வைத்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகுவது அது.
சரிங்க,
நினைந்து நினைந்துங்கிறது மனசால செய்யறது, நெகிழ்ந்து நெகிழ்ந்துங்கிறது ஆன்மாவால செய்யறது.
சரிங்கய்யா, இப்போ நம்ம ஜீவகாருண்யம் பண்ணி நம்ம அந்த பலனை ஆன்ம லாபத்தை அடையிறதா, இல்ல வந்து இந்த ஆசான் திருவடிகளை பற்றி அடையிறதா அப்படின்னு பார்க்கும்போது?
அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து விஷயம் இருக்குங்க. தானமும் நவமும் தாம் செய்வார்க்கு மாணவர் நாடு வழி சிறந்திருக்கு. முதல் பாடத்தை சத்தியத்துல நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டேன், ஜீவகாருண்யம் தான் மோச வீட்டுக்கு தரும். இன்னைக்கு நான் சத்தியத்தை ஆரம்பிக்கும் போது அதான் சொன்னேன், ஜீவகாருண்யம் இருந்தால்தான் ஆசான் திருவருளையும் பெற முடியும். அதுல கூட சந்தேகமே இல்லை, ஜீவகாருண்யம் இல்லாமல் இந்த மோட்ச வீட்டின் பிறவுகோள் பெறவே முடியாது. அது அந்த சப்ஜெக்ட்ல நான் மாற்று கருத்தே கிடையாதுங்கய்யா. ஆனாலும் ஆசான் நினைச்சாருன்னா அவரால் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அளவற்றது என்பதே ஆசானுடைய பெருமையை சொல்வதற்காக நான் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கேன். தவிர ஜீவகாருண்யம் என்பது ஆசானால் வலியுறுத்தப்பட்டது.
சரிங்க, புரியுதுங்க.
ஜீவகாருண்யம் இல்லாம ஆசானுடைய அருள் பெற முடியாது.
சரிங்க சரிங்க,
இறைவனுடைய கருணை உபகார சக்தியை பெறணும்னு சொன்னா
அருமைங்க. அதாங்க அந்த தெளிவு இப்போ கிடைச்சிருச்சுங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. கோபி, நீங்க அந்த டைம் இருக்குங்கயா, நம்ம பேசலாம்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, வணக்கம் ஐயா. மிக மிக அற்புதமா இருந்ததுயா, எப்போதும் போலவே மிக அற்புதமான கருத்துக்கள், நிறைய தெரியாத கருத்துக்கள் ஒளிவில் எடுக்க நூல்ல இருந்து நிறைய சொன்னீங்கய்யா, அற்புதமா இருந்தது. அதாவது ஆசானை நம்ம எப்படி உள்ளூன்றி நினைக்கும் போது அவருடைய அருக்கன் திறக்கப்பட்டு உபகார சக்தி என்னும் ஒரு அற்புத சக்தியை நமக்கு கொடுக்கறதுனால அதன் மூலம் தத்துவங்களை கடந்து தற்போதத்தை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. அதுல அமுத காற்று என்றா காலையில சூரிய உதயத்திற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுத காற்று. ஆமா ஐயா, அத பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமாய்யா? ஆமா ஐயா, கொஞ்சம் விளக்கமா. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து ரெண்டாவது கேள்வி, விதி இருந்தால்
இயற்கையாகவே இயற்கையிலேயே வந்து திருவுருள் வந்து ஒரு சில தன்மைகள் செஞ்சு வச்சிருக்கு. அதுல வந்து அண்டத்துல வந்து சில காற்றுகள் வந்து அமுத காற்றாக இருக்குது. அண்டத்துல அமுத காற்றா இருக்கிறதுனாலதான் அங்க உள்ள அந்த கிரகங்கள் அந்த பிளானட்ஸ் நட்சத்திரங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போகாம ஒன்னோட ஒண்ணு மோதி கொள்ளாம இருந்துச்சுன்னு வளர் பெருமான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு காற்று இந்த பூமிக்கும் வந்து வந்து வீச தொடங்குது. எப்போ காலையில வந்து சூரிய உதயம் 6 மணிக்குன்னு அசைவ் பண்ணிட்டா 3:42க்கு அது ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 6 மணிக்கு தான் சூரிய உதயம் வச்சுக்கோ உங்க நாட்டுல. உங்க நாட்டுல எனக்கு எத்தனை மணிக்கு உதயம் தெரியாது, இருந்தாலும் சப்போஸ் வந்து நீங்க வந்து அசையும் வந்து பை 6 வச்சுக்கோங்க, காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுனா 2:18 முன்னாடியே இந்த அமுத காற்று இந்த பூமியில வீச தொடங்குது. அது இறைத்தன்மை உடையதாக இருக்கிறது, இயற்கையிலேயே அமுதத்தன்மை உடையதாக இருக்கிறது. இப்ப கார்பன் டை ஆக்சைடு விசுவங்குறோம், ஆனா அமுதம்னு ஒரு காற்று இருக்கு, வந்து அது இறைவனால் தூண்டிவிடப் போகிறது, இறைவனால் வந்து தீர்த்த வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வல்லல் பெருமான் சொல்றாங்க. அந்த காற்று வீசக்கூடிய நேரம் அந்தந்த நாட்டுல சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அது வீச தொடங்குது. அது காலையில உதயம் வரைக்கும் வீசும். அந்த நேரத்துல யார் ஒருத்தர் சுத்த மனசோட எந்த இடத்துல வெளியில உட்காந்துட்டு பண்ணாலும் சரி, விளக்கு ஏற்றிட்டு பண்ணாலும் சரி, விளக்கு ஏற்றாம பண்ணாலும் சரி, சுத்தமான மனசோட கைகாலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு எங்க வேணாலும் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். அந்த நேரத்துல யார் ஒருத்தர் குருநாதருடைய திருவடிகளை தலை மீது தூக்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஜீவ தீபம் பிரகாசமா எரியும். என்ன எரியும்? ஜீவ தீபம். யாரு எதனால எரியும்? அந்த இடத்துல அமுத காற்று வீசுகின்ற நேரத்துல குருநாதருடைய திருவடியை தலை மேல தூக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்குள்ள ஜீவ தீபம் பிரகாசமா இருக்கும். அந்த ஜீவ தீபம் பிரகாசம் கொடுக்கின்ற நேரம் அமுத காற்று வீசுகின்ற நேரம் அப்படின்னு நீங்க மனசுல உங்களுக்கு தென்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம் கிடைக்குது. அந்த நேரத்துல நீங்க ஒண்ணு சிந்திக்க வேணாம், ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு உங்களையே கொண்டு போய் திருவடிகளை குடுத்துட்டு அந்த திருவடியை தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு சிவனேன்னு உட்காருன்னு சொல்ல முடியல. அது மாதிரி பொருளாதாரம் அப்படி உட்கார்ந்துருங்க. உங்களுக்குள்ளார என்ன தீபம் எரியும்? ஜீவ தீபம். யாருடைய ஜீவ தீபம்? ஜீவ தீபம். எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். ஏன் பிரகாசமா இருக்கு? அமுத காற்று வீசுது. அமுத காற்று வீசுறது யாரு? கடவுள். நீங்க யாருடைய திருவடியை தலை மேல வச்சிருக்கீங்க? குருநாதருடைய திருவடி. இயற்கையாவே பிரகாசம் இருக்க இடத்துல கடவுளோடு வந்து ஆகா பரவாயில்லையே, அந்த இடத்துல ஒரு ஆன்மா பிரகாசமா உட்கார்ந்துட்டு இருக்கு, தீபம் பிரகாசமா இருக்குன்னு கடவுளும் பாப்பாரு, அருளும் புரிவாரு. ஓகேம்மா?
கண்டிப்பா. அற்புதமான விளக்கம். இதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க ஐயா.
கண்டிப்பா
அந்த நேரத்துல தியானம் செய்யறோம் ஐயா. கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்கும்.
ஒரு மாத்திரை போது செய்யலாம், 1 மணி நேரம் செய்யலாம், 10 நிமிஷம் செய்யலாம், 1 நிமிஷம் செய்யலாம், 5 நிமிஷம் செய்யலாம். ஏதோ ஒரு தடவை உட்கார்ந்து எழுந்திருச்சா கூட அது பெரிய ஆற்றலை கொடுக்கும். அதை செய்வோம் நம்ம.
கண்டிப்பா. இரண்டாவது கேள்வியா, விதி இருந்தால் ஸ்துதி செய்ய முடியும் சொன்னீங்க இல்லையா? விதி இருந்தால் ஸ்துதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா?
அப்படின்னு நான் சொல்லலாமா? வதல் பெருமான் சொல்றாரு விதி நல்லா அந்த நேரத்துல குருநாதரை வந்து நினைச்சு துதி செய்யலாம், சிவபெருமான நினைச்சு துதி செய்யலாம், அருட்பெருஞ்சோதி இறைவான்னு சொல்லலாம், அனுவல் படிக்கலாம். அந்த நேரத்துல நல்ல விதி இருக்கிறவங்க, நல்ல தலையெழுத்து இருக்கிறவங்க தான் கடவுளை தியானம் பண்ணுவாங்க, அவங்களுக்குதான் அந்த அருள் சாத்தியமாகும்னு வல்லல் பெருமான் எழுதியிருக்கார்.
அற்புதமான விளக்கங்கள். ஒளிவில் எடுக்க நூலை நாங்க நிறைய படிக்கணும்னு இந்த உரையாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா படிக்கிறோம்.
ஆமாமா, நல்லவங்க 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்கம்மா. ஒவ்வொரு பாட்டு சொல்லிக் கொடுத்தாலேயே அப்படியே அது அப்படியே மறை மாறி வந்து ஊசிக்கும். நாம பிடிக்கணும் இல்ல, அதுவும் தான் நம்மளை பிடிச்சிக்கணும். பிரிவேது இனி உனக்கு பிடித்தனம் உனக்கு நம்ம அறிவே வடிவனம் நாம போய் பிடிக்கணும்னு நினைச்சா அது வந்து நம்ம பிடிச்சிக்கணும்.
We are experiencing technical difficulties. You may not hear everyone on the call. You will be prompted when the conference is reconnected. This conference has been reconnected.
ஐயா கேக்குதுங்கய்யா. ஐயா இது ராஜ்யமா கேட்ட ஒரு கேள்வி, அதே ஒரு சின்ன ஒரு டவுட். ஐயா இப்போ நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா, அதாவது பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்க நாடுகள்ல சுமார் வந்து ஒரு 12 மணி நேரம் இரவும் 12 மணி நேரம் பகல் சுமாரா எடுத்துக்கலாங்க. ஆனா இது வந்து இந்த போல்ஸ்க்கு, இந்த நார்த் போல் அது சவுத் போல் பக்கம் போக போக இந்த பகல் பொழுதும் இந்த இரவு பொழுதுனுடைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா சுருங்குது. இப்ப வந்து அமெரிக்காலேயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல வந்து 14 மணி நேரம் கூட இருக்கும் சூரியன். ஆனா இதே வந்து குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா விடிய ரொம்ப லேட்டா சூரியன் உதிக்கும். இந்த அதாவது சம்மர்ல, அதாவது வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அர்லியராகவே சூரியன் உதிச்சிரும். அதுவும் இல்லாம அந்த யூகே மாதிரி நாடுகள்ல இன்னும் சீக்கிரமா ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் சூரியன் உதிச்சிரும். அதே மாதிரி மறையறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் மறையும், 10 மணி வரலும் கூட சூரியன் அஸ்தமிக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 3 மணி நேரம் தான் வந்து இருட்டான நேரமே கிடைக்கும். இப்ப அதுலயும் வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம அது எப்படிங்க கனெக்ட் பண்றது? ஏன்னா அது தூங்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும்.
ரொம்ப சரியான கேள்வி. அதாவது சூரியன் வந்து பண்ணீங்க, நீங்க வந்து நீங்க பாக்கும்போது சூரியன் உச்சிக்கு வர எப்பயாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி நேரத்துல
பாத்துக்கோங்க, உச்சின்னு சொல்ல முடியாது.
தாயா வந்து 90 டிகிரியில இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணீங்களா, உச்சி கால போறதுன்னு வச்சுக்கலாம். யாரு 12 பாக்கு வச்சுக்க, 12 வச்சிருக்கீங்க,
சரிங்க.
அது வந்து நான் ஒரு கணக்கு நான் சொல்றேன். அந்த நேரத்தை நீங்க உச்சி காலமும் வச்சுக்கீங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த நேரத்தை உச்சி காலம் வச்சுக்கோம்னா அதுல இருந்து 6 மணி நேரம் கழிச்சு அத்தம்னா அதுக்கு முன்னாடி 6 மணி நேரம் வந்து உதயம்னு நீங்க கணக்கு போட்டிருக்கீங்க,
சரிங்க. சரிங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90 டிகிரியில வந்து இப்போ வந்து ஒரு குச்சியை நிப்பாட்டுறீங்க, குச்சியை நிப்பாட்டும் போது அது குச்சியில நீங்க குச்சியில இருக்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க, வெட்டிக்கெல்லாம் பாக்குறீங்கன்னு
வச்சுக்கலாம்.
வெட்டிக்கெல்லாம் பார்க்க முடியுமான்னு சந்தேகம் தான் எனக்கும். அதுவும் தெரியும் உங்களுக்கு ஒரு உச்சி அளவுதான் உச்சி ஓரளவுக்கு அப்படின்னு நீங்க அசியும் இல்லைங்களா?
கண்டிப்பா.
அது மாதிரி வந்து அது வந்து ஒரு மிட் நோன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது கண்டுபிடிக்க முடியும் இந்த நேரத்துல வந்து மிட் நைட்டு அப்படிங்கறத நீங்க வந்து வந்து என்ன பண்ணலாம், ஒரு நேரத்தை கணக்கிட்டு கொள்ள முடியும். சூரியனுடைய ஒரு டிரான்சிஷனை வச்சு நீங்க ஈஸிலி
பண்ணலாங்க.
அந்த நேரத்தை வந்து உச்சி காலம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி சூரியனுடைய அந்தமாசை கணக்கிட முடியும். வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் ரெண்டையுமே கணக்கிட முடிஞ்சு வச்சுக்கலாம். நீங்க அது வந்து பண்ற விஷயங்களை நீங்க ஈஸிலி கன்ஃபார்ம்.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாங்க.
மையன்பர்களே, இப்ப வந்து நம்மளுடைய உடம்புல வந்து இந்த ருத்ராக்கினின்னு ஒண்ணு நம்ம இருக்குன்னு பார்த்தோம். அது இப்ப 8 அங்கலமா இருக்குன்னு பார்த்தோம். அது நீர் பூத்த நெருப்பாக இருக்குன்னு பார்த்திருக்கோம். நம்ம உடம்புல 2 அங்கலம் இருக்க, 64 அங்கலம் இருக்க வேண்டிய ருத்ராக்கினி இப்போ 8 அங்கலம் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு. அது அந்தபடி பார்க்கும்போது 1/8 தான் நம்ம வந்து நமக்கு வந்து இந்த உடம்புல சூடு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இது 1/8 இருக்கிறது, 8 ஆணுச்சுன்னா நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ஆன்மாவுக்கு உள்ள சரியான அப்படின்னு நான் சொன்னேன். வளர்ச்சி சொல்லியிருக்காங்க, அதை நான் வந்து அதை ரெஃபர் பண்ணேன். இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து 96 கலைகள் இருக்கு. 96 கலைகளும் 96 அங்குல சுவாசமாக வந்து கணக்கிடப்படும். அப்போ ஒரு அங்குலம் ஒரு கலை அப்படின்னு கணக்கு. 96 தத்துவங்கள் இருக்கு, 96 கலைகள். 96 கலைகள்ல அக்னி கலை 62, சூரியனுக்கு உள்ள கலை 16, சந்திரனுக்கு உள்ள கலை 16. 16 + 16 + 64 96 வருது. இப்ப இந்த சந்திரன் 16 கலை இருக்குதான்னா இல்ல, ஏன்னா கண்ணு காது மூக்கு முதலிய நட்சத்திர உறுப்புகள் இந்த ஃபைவ் சென்சஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம், நட்சத்திர உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். இந்த நட்சத்திர உறுப்புகள் இயங்கணும்னு சொன்னா இந்த சந்திரன் 4 கலையை கடன் கொடுத்தாலும் இந்த சென்சஸ் 5 இயங்கலன்னா சந்திரனுக்கு வேற இல்லை. சந்திரன்னா என்ன? அதுதான் கரணம்னு சொல்லுவோம், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லுவோம். இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இயங்கணும்னா அதுக்கு வந்து சர்வத்த 5 பேர். இந்த சர்வத்து யாருன்னா கண்டுகாது, அந்த 5 சென்சஸ் இப்ப வளர் பெருமான என்ன பேர் வச்சிருக்காருன்னா நட்சத்திர கலைகள். இந்த நட்சத்திர கலைகள் இயங்கணும்னா சந்திரன் நான்கு கலைகளை கடன் கொடுத்தாகணும். அப்படி இந்த நான்கு கலைகளை சந்திரன் கடன் கொடுக்கலன்னா கண்ணு காது மூக்கள்லாம் வேலை செய்யாது. கண்ணு காது மூக்கு வேலை செய்யலன்னா சந்திரன் ஆகிய மனசுக்கு வேலை இல்லை. இது ஓரளவுக்கு புரியுது. இப்போ சந்திரன் நான்கு கலைகளை நட்சத்திர கலைகளுக்கு கொடுத்துட்டு 12 கலையோட இருக்கு. அப்படி 12 கலையோட இருந்துச்சுன்னா சந்திரன் ஆகிய சந்திரனுக்கு மனம்னு ஒன்னு பேரு, சந்திரனுக்கு உடம்புன்னு ஒன்னு பேரு இருக்குது. அந்த உடம்பு வந்து என்ன பண்ணிடும், பலமிழந்து போயிடும், பலமிழந்து போயிடும். அப்படி அந்த பலமிழந்து போகக்கூடிய நிலை வரும்போது சூரியன் தன்னுடைய நான்கு கலைகளை இந்த சந்திரனுக்கு கொடுக்குது. அப்ப சந்திரன் உடம்பு நல்லா வச்சுக்குது, மனசை நல்லா வச்சுக்குது, சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல உயிர் தன்னுடைய நான்கு கலைகளை இழந்து தன்னுடைய வாழ்க்கையவே ஆயுளையும் இறந்துருது. ஆயுள் குறைஞ்சி போகுது, அதனால இறப்பும் பிறப்பும் வருது. இறப்பும் பிறப்பும் வந்து வர்றது காரணமா இருக்குது. என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரிய கலை தன்னுடைய உயிர் அந்த தன்னுடைய சக்தியை எழுந்து. இப்ப நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம், சந்திரனுக்கு 16 கலையில 4 கலை போச்சு, யார் ஒரு 12, சூரியனுக்கு ஒரு 16, 16 12 28, அக்னிக்கு எவ்வளவு கலை சொன்னா 8 கலை தான் இருக்குன்னு சொன்னோம். 16 12 28 அக்னி கலை 8 36. இந்த 36 கலைகளும் 36 தத்துவமா லைஃப் சென்சர்ஸ் சொல்லுவோம். இந்த 36 தத்துவங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அக்னி கலைக்கு வந்து 64 கலைன்னு வதன் பெருமான் சொல்றாருல்ல, இந்த 64 கலையும் முழுமையா பூரணமாச்சுன்னா ஆன்மாவுக்கு கோடி சூரிய பிரகாசம் உண்டு அப்படின்னு நம்ம சென்ற முறை பார்த்தோம். அப்ப அந்த 64 கலையும் அறியுமான காரணாகினி முழுமை பார்த்தோம். காரணாகினி ஞான தேகத்துக்கு காரணம், பிரணவ தேகத்துக்கு வந்து கூலம் வந்து சுத்த தேகத்துக்கு மாறும், சூக்குமம் வந்து பிரணவ தேகமா மாறும், காரணாகினின காரண ஞான தேகமா மாறும். எப்படின்னு பார்த்த காரண தேகம் ஞான தேகமா மாறும்னு பார்த்துக்கோம். இப்ப இந்த காரணாகினிக்கு 8 அங்குல சுவாசம்னா 8 அங்குலன்னா கலை இருக்கு, அக்னி கலை இருக்கு. இது 64 மாறுனா இந்த உடம்புல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. கோலெல்லாம் குறைஞ்சிட கூழ் நரம் வரைக்கும் அதை பார்த்து அந்த வரியை நீங்க அதை பற்றி பண்ணியிருக்கீங்க. அது எத்தனை வரில இருக்கீங்க பாருங்க, கோலெல்லாம் குறைஞ்சிட கூழ் நரம் வரைக்கும் பாருங்க எத்தனை வரீங்க
சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருக்கீங்க.
இந்த 1450 வரியில இருக்கு. தமிழ் வரியில 1450 வரில தோழெல்லாம் குறைஞ்சிட தூள் நரம்பு அனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட எங்கெல்லாம் நெக்கு நெக்கு இயலிட நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட ரத்தம் அனைத்தும் உள் இருகிட. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில இந்த உடம்பு என்ன ஆகுது, அப்படியே வந்து கரைஞ்சி காற்றோடு காற்றாக கற்பூரமாக கரைஞ்சி போகுது. அது எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 64 கலையாக இந்த அக்னி கலை மாறுகின்ற போதுதான் அந்த சாத்தியம் ஏற்படுது. அந்த அந்த உடம்பு அப்ப என்ன ஆகுது, அப்படியே நஞ்சி 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 வந்து அது வந்து என்ன பண்ணுது, மென்மையான ஒரு காற்றாக மாறி இந்த தேகம் அப்படியே கரைஞ்சி போகுது, கலந்து போகுதுன்னு வளர்ந்து. அது மட்டும் இல்லாம இந்த தேகமே காற்றினாலான தேகம்னு சொல்லி வல்லது மாற்றுறாரு. காற்றிலாசிய இவ்வுடல் கதி உடலா மாறி, அந்த கதி உடல்ங்கிறதுனா காற்றோடு கரைஞ்சி போறது. இந்த தேகத்துக்கு அறிவு இல்லாம போயிடுது. அந்த தேகமே கரைஞ்சி அப்படியே வந்து மாற்றம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அப்படியே எல்லாமே ஏர் பார்ட்டிகல்ஸ் தான் மாறிடுது. அந்த மாதிரி ஒரு நிலை வரணும்னா இந்த உடம்புல அக்னி கூடிதான் ஆகணும். அப்படி அவ்வாறு அக்னி கூடுகின்ற பொழுது இந்த தாத்துவிதங்கள் என்று சொல்லக்கூடிய 60 தாத்துவிதங்களும் அப்படியே வந்து அக்னி சொரூபமா மாறிடும். அந்த தாத்துவிதங்கள் எல்லாமே அக்னி கலைகளையே தான் அது மாற்றிக்கிட்டு அப்படி உட்கார்ந்தது நம்ம உடம்புல. அது வேஸ்ட். இந்த உடம்புல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த உடம்பையே வந்து புண்ணித்தவரா பண்ணிட்டு இருக்கிறதே அதுதான். அக்னி சொரூபமா இருக்க வேண்டிய நாம இப்ப வந்து இந்த உடம்ப பிசிக்கல் பாடியா இருக்கிறோம். இந்த அக்னி அதிகமாக 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 இந்த உடம்பு அப்படியே ஒளிமயமாக மாறி இந்த தாத்துவங்கள் எல்லாமே அது டிசால்வ் இன் ஏர் காற்றா மாறிடுங்க. அது அப்படியே கற்பூரமா நம்ம கரைஞ்சி போற மாதிரி காற்றுல மாறிடு, காத்துல கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கல அது மாதிரி இந்த நிலை வந்து உண்டாகுது அப்படின்னு வந்து சாமி சொல்றாங்க. அப்ப இப்ப இப்பொழுது 1/8 நீர் பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த அக்னி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு 8 மடங்கு 64 கரைகளாக அப்படியே பிரகாசப்படுகின்ற போது இந்த ஆன்மா கோடி சூரிய பிரகாசமாக மாறுகிறது. இந்த உடம்பு முழுக்கவும் இந்த ஆன்மாவில கரைஞ்சி போயிருது. அப்ப எப்படி கேட்டீங்கன்னா இந்த உடம்பே மனைவி ஆயிடும், இந்த உயிரே காமன் ஆயிடும். தற்காத்து தற்கொண்டான் வேணி தகை தாங்க சொற்காத்து தோல்வியலால் திருக்குறள் இருக்கும். இந்த உடம்பு தாயிடம் இருந்து பெறப்பட்ட இந்த பாத்து மண்ணு நீரு நெருப்பு காற்று இந்த 4 பாத்து தாய் கொடுத்தது. இந்த தாய் கொடுத்ததுனால இதுக்கு பெண்ணு பேரு, இந்த உடம்புக்கு பெண்ணு பேரு. தாயிடத்திலிருந்து பெறப்பட்ட இந்த உடம்பு தந்தையிட்ட இருந்து பெறப்பட்ட கருவு வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உடம்பா மாறுது. ஒரு ஆண் தோற்றமா இருந்தாலும் பெண் தோற்றமா இருந்தாலும் தாயினுடைய இந்த அந்த உதிரம் தான், அந்த பிளட்டு தான் இந்த உடம்பு அப்படி மாறுது. ஆகையினால இந்த உடம்புக்கு பெண்ணு பேரு. இந்த உடம்புல இந்த பெண் வந்து அப்படியே ஆன்மாவில ஆணாகிய இந்த உயிர்ல இந்த பெண்ணாகிய உடம்பு கலந்து ஒரு இல்லறம் ஒரு நல்லறமாக நடக்க தொடங்கும். அது துறவரத்தால் விளைவது. அந்த துறவரம் சன்மார்க்கத்தால் பெறப்படுவது. அங்கு பெறப்படுகின்ற புத்த அக்னி இந்த உடம்பையும் ஆன்மாவையும் ஒன்றுபடுத்தி முழுமையான கோடி சூரிய பிரகாசமாக மாற்றிவிடும். என்னை என்னிடத்தில் இரண்டு அடித்தனை காளி சம்பந்த வள்ளலே பாரு விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய திருவருள் வள்ளல் பெருமானுடைய அந்த அறிவுக்குள் புகுந்து இந்த உடம்புக்கு கோடி சூரிய பிரகாசத்தை வந்து அளித்ததும் பாரு விஞ்ஞான சம்பந்த பெருமான குருவா கொள்ளணுமான்னு கேட்டுட்டு இருக்க இந்த உலகத்துல இப்ப நான் சொல்ற செய்திய வாங்கி நீரணிக்கிறதுக்கு கூட சாதாரண ஆற்றல் கிடையாது. இந்த உடம்பு அத்தகைய அக்னி தன்மை அடையுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. நம்ம இன்னும் அந்த கல்வியை ஊடுருவி பார்க்கல. நாம அந்த போன்ல பேசிட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்லுகின்ற பொழுது முழுமையான பிக்சரை முழுமையான தோற்றத்தை முழுமையான கல்வியை என்னால கொடுக்க முடியலன்னு நான் வருந்துருக்கேன். இதே இது தஞ்சாவூர்ல வந்து இது எப்படி இது ஏன் அப்படி சொல்றீங்க அது ஏன் அப்படி சொல்றீங்க நான் 1000 கேள்வி கேட்டு என்ன தொலைக்கின்ற பொழுது நான் அந்த உண்மையை இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல முடியும். அப்படி 8 ஒரு பங்காக இருக்கக்கூடிய காரணாகினியை 64 மடங்காக உயர்த்தக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு உண்டு. அது அருளால் கைகூடும். அது எப்படி கைகூடும்னா கோடி பங்கு இந்த அக்னியை அதிகப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாரு பாரு. அந்த மாதிரி இந்த ஞான கனலை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவ்வாறு அதிகப்படுகின்ற பொழுது அதனை தாங்குகின்ற ஆற்றலும் இந்த மனிதனுக்கு வளர்ப்பு மாணவர்கள் சொல்றாரு. இந்த ஞானிகள் கண்ணை திறக்க பெற்றுக் கொண்ட ஞானிகள் ஒரு மனிதனை பார்த்தால், கோபத்தோடு பார்த்தால் அந்த மனிதன் எரிந்து சாம்பலாகி போய்விடுவான் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றார், ஒரு குறிப்பு கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு ஞானியுடைய பார்வையில எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு பாருங்க. ஒரு மனிதனையே எரிச்சு சாம்பலாக்கிட முடியும்னா பாருங்க. அப்படின்னா ஒரு ஞானி தன்னுடைய ஞான கனலை எழுப்புகின்ற பொழுது இந்த உடம்பு அப்படியே சிறுநீராக மாறி போயிடுது. சிறுநீரா மாறுதுன்னு சொல்லலாம், அல்லது காற்றோட கரைந்து போகுதுன்னு சொல்லலாம், கற்பூர தேகம்னு சொல்லலாம், கற்பூர வாசம் என் மீது வீசுதுன்னு வளர்ந்துமா சொல்லுவாரு. அது என் கணவர் மீது வீசுகின்ற வாசம் சார். இந்த உடம்பையே மனைவியாக்கி, இந்த ஆன்மாவையே கணவனாக்கி, ரெண்டையும் கொண்டு போய் அதை கொடுத்தோம்னா நாதம் இந்துவா மாறிடும், இந்து நாதமா மாறிடும். மறுபடி அந்த 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 பரமாதத்தை கொண்டு போய் சிவபெருமான்ட்ட கொடுத்தோம்னா அது வந்து இந்த ஆன்மாவே சிவமா மாறிடும். இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு இதில் அவ்வளவு ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியலீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த உடம்ப இன்னும் கொஞ்சம் புனிதப்படுத்தணும்னா இந்த உடம்பு உயிராயிடும். இன்னும் கொஞ்சம் புனிதப்படுத்தணும்னா இந்த உயிர் வந்து ஆன்மாவாயிடும். இன்னும் கொஞ்சம் புனிதப்படுத்துறோம்னா அந்த ஆன்மா பெண்ணாயிடும். இன்னும் கொஞ்சம் புனிதப்படுத்துறோம்னா அந்த அந்த பெண் வந்து உபாமகேஸ்வரியா மாறிடுவான். அதுக்கப்புறம் சிவபெருமான்ல ஒரு பாதி, சிவபெருமான்ல ஒரு பாதியா மாறுறதும் இந்த மனிதன் தான். பல்லல் பெருமானே பெண்ணா மாறி சிவபெருமானுடைய ஒரு பாதியா தேவகாமபந்தி தாயாக மாறினதும் இந்த ஞான கல்வி தான். இதை நான் சொன்னா என பைத்தியசாலின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனாலும் பல்லல் பெருமான் சொல்றாரு, அது என் கணவருடைய கணவர் மீது வீசுகின்ற வாசம் கற்பூர வாசம்னு சொல்லுவார் வல்லல் பெருமான். அங்க வல்லல் பெருமானே ஒரு பெண்ணா மாறுறாரு. எப்படி மாறினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு வந்து சிந்துவா மாறும்போது நாதத்தோட சேர்ந்துச்சுன்னா வந்து நாதம் சிவமா மாறிதான். இந்த ரகசியங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் உபதேச பகுதிகளில் நிறைய சொல்லி வச்சிருக்காரு. இப்ப நான் பேசுறதை கேட்டா கூட, ஒரு குழப்பமா இருந்தாலும் கூட நீங்க உரைநடை பகுதியை ஆழ்ந்து படிச்சீங்கன்னா நான் சொல்ற விளக்கம் தெரியும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு கெமிக்கல் சேஞ்ச், என்னையும் என்ன தன்னையே எனக்கு தந்து அருள் ஒழியா என்னை வேதித்து என் தனியா கேட்பாரு. வேதித்தல் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன், அது கோடி சூரிய பிரகாசமா இருக்குது. நீங்க சூரியனிடம் இருக்கக்கூடிய ஹீலியம் கேஸ் என்னவா மாறுதோ அது மாதிரி என்னுடைய ஆண் 64 அங்குல அந்த அந்த அக்னியை பெற்ற உடனே ஒரு ஹீலியம் கேஸா கூட மாறி போயிடலாம். இந்த கோல் பிகம்ஸ் கேஸ் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுதான் தன்மார்க்கத்தினுடைய உயர்ந்த நிலை. இதெல்லாம் அந்த மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் உலகத்துல கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மனிதன் பெறக்கூடிய ஆற்றல் தான் என்ன, இந்த மனிதன் பெறக்கூடிய கோடி சூரிய பிரகாசம் எவ்வளவு இருக்கிறது, தன்மார்க்கத்துல இப்படி ஒரு நிலையை பெற முடியுமா மனிதன், அப்படிப்பட்ட பெருமைகளை எல்லாம் வள்ளல் பெருமான் சொல்றாரா, வழித்துறை சொல்றாரா, நான் ஏன் அதை பெறக்கூடாது, வரும் முன்னே வந்ததாக கொள்வது என் வழக்கம்னு சொன்னாரே வள்ளல் பெருமான். எனக்கும் அப்படி வரட்டும், நானும் அதை அடையிறேன், எனக்கும் அத்தகைய சூழலை உருவாக்கணும்னு அந்த எண்ணத்தை வளர்ப்பதுதான் தன்மார்க்கத்தினுடைய முக்கிய கொள்கையாக வள்ளல் பெருமான் வச்சிருக்காரு. இந்த ஆசையை வந்து நம்ம வந்து தூண்டணும். அதுதான் வள்ளல் பெருமான் வந்து சொன்னாருன்னு ஒரு அன்பர் வந்து எனக்கு ஒரு பாட்டு எழுந்தாரு, மெஞ்ஞான விருப்பத்தில் ஏறி கேள்வி மீது ஏறி அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு. நமக்கு விருப்பம் இருக்கணுமே, நமக்கு விருப்பம் இருந்தாதான், மெஞ்ஞான விருப்பம் இருந்தாதான் இந்த ஞானத்தை அடைய முடியும். அப்படி மெஞ்ஞான விருப்பம் கூட 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 நிச்சயமாக உடம்புல உள்ள அக்னி தன்மை 8 கூடி போயிடும். 8 64 கூடி போயிடும், சாரி 68 கூடி போயிடும், 64 கலையா மாறிடும். மெஞ்ஞான விருப்பம் வேண்டும், அந்த இதை எவ்வாறு அடைவது, எப்படி அடைவது என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டே இந்த மாதிரி சத்சங்கத்துல வந்து நம்ம வந்து அது பேச வேண்டும். அவ்வாறு பேசும்பொழுது ஒரு நல்ல தெளிவு ஏற்படும். தெளிந்த பின்பு கண்டது மேல ஆசைப்படாம இறைவனுடைய திருவடியை மட்டும் மாதிரி ஆசைப்படுவதற்கு ஒரு அன்பு வேண்டும், அன்பு வரும். அஞ்ஞானம் கலன்று போகும், அஞ்ஞானம் அன்று படியேறி அது நான் என்னும் கைஞானம் கலந்தேறி நீ வேற நான் வேற அப்படின்னு ஜீவாலிட்டி இல்லைன்றாரு. அந்த ஜீவாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வந்து வள்ளல் பெருமானுக்கு உபதேசம் பண்ணவரே விஞ்ஞான சம்பந்த பெருமான் தான். அப்படி விஞ்ஞான சம்பந்த பெருமானுடைய கருணையும் வள்ளல் பெருமானுடைய கருணையும் இருந்ததுன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி 8 அங்குல அக்னியா இருக்கிறது, 64 அங்குலமா உயரும், உயருகின்ற பொழுது அதனை தாங்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஆன்மாவுக்கு பெருகும். அவ்வாறு பெருகின்ற போது இறைவன் அளவுக்கு நம்ம அந்த அந்த அக்னியை தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்படி தாங்கிக் கொள்ள முடியுதுன்னா காற்றாலே, புனலாலே, கனலாலே, இந்த இதெல்லாம் வந்து என் உடம்பு இந்த நெருப்பு வந்து என்ன சுடாது, இந்த நெருப்பு தீண்டாது என்ன அப்படிங்கிறாரு. அப்பெல்லாம் அந்த நெருப்பு வந்து அந்த நெருப்புக்கு சூடு தரக்கூடிய நெருப்பாக உடல் பெருமான் மாறிடுறார். அவரோட பாக்குற ஒரு பார்வையிலேயே ஒரு மனுஷன் இறங்கி போயிடுவான்னா அவர் கண்கள்ல கடிதளம் எண்ணீர் கண்களில் கொடுத்தே அதிசயம் என்று மறுத்து கடிதளம் சூரியனுடைய ஆற்றலை வள்ளல் பெருமான் கண்களில் பெற்றிருந்தார். அப்படின்னா அந்த அக்னியை தாங்கக்கூடிய ஆற்றல் உடம்புல வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அது பொருள். அது இவ்வாறு இப்ப அது நான் என்ன இறைவனுக்கு சமமான ஆற்றல் வருகின்ற பொழுது அக்னியும் கூடி போகும், அதை தாங்கக்கூடிய ஆற்றலும் இந்த மனிதனுக்கு வந்துவிடும். இவ்வாறு அந்த அது நான் என்ன கஞ்ஞானம் கடந்தேறி மற்ற எல்லாம் கடந்தேறி மௌன இயல் கதி எல்லாம் அறிந்தும் எதுவும் தெரியாது என்று எல்லாம் கண்ட பிறகும் எதையும் நான் காணேன் என்று சொல்லுகின்ற அனுபவமாக ஒரு மனிதன் மாறுகின்ற பொழுது அவனுக்கு இந்த 64 தலை அக்னியும் ஒரு தூசு போல தெரியும். ஏன்னா 10 கோடி பங்குங்கிறது இங்க இருக்கு, இந்த 64 இங்க இருக்கு. இறைவன் நினைச்சானா 10 கோடி பங்கு அதிகப்படுத்திடுவான். எத்தனையோ அண்ணங்கள் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இந்த இந்த இதுல இருக்கு. அது சூரியனை போல 10 கோடி பங்கு 10 கோடி பங்கு 100 கோடி பங்கு பெரிய அண்டங்கள் எல்லாம் இருக்குது. அதுவும் அக்னிய வந்து அது வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கு. வள்ளல் பெருமான் சொல்றாரு அந்த அண்டம் விரிந்துகிட்டே இருக்கு, விரிய விரிய எல்லாம் வந்து இறைவன் இடம் கொடுத்து கொண்டே சொல்றாரு சாமி சொல்றாரு. ஆகினால இந்த அக்னி ஆன்மாவுக்கு 64 கலைங்கிறது மிக சாதாரணமான சிறிய விஷயம். அப்படி 64 கலை ஏறும்போது இந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும். அந்த நிலையில் இறைவன் வந்து கலந்து கொள்கின்ற போது அது 1 கோடி பங்கு சூரிய கோடி அப்படி அதிகமானாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு என்று கூறி அத்தகைய ஒரு நிலை மனிதனுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நாம் பெற முடியும். தன்மார்க்கத்தினால மட்டும்தான் பெற முடியும். அது குருநாதருடைய திருவருளால மட்டும்தான் பெற முடியும். குருநாதருடைய திருவருளை யார் ஒருவர் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த உண்மை விளங்கும், இல்லைனா விளங்கவே விளங்காது என்று கூறி இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கின்றேன். இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு டைம்.
சொல்லுங்க.
பிள்ளையார் அருண்மலையில ஞான சம்பந்த பெருமான நேர்த்தியாவே சர்க்குருமணியும் சொல்றாங்க. பாடலையும் 2355 பாடலையும் ஞான சம்பந்த செல்வி எனது அதே மாதிரி ஞான சம்பந்தன் என்னும் பதிவு பண்ணிருக்காங்க. 2354 2355.
சொல்லுங்க ஐயா.
ஒரு அன்பர் வந்து, ஒரு சன்மார்க்க அன்பர் வந்து என்ன பண்றாரு,
குறிச்சுக்கிட்டேங்க.
ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம், எனக்கு ஆதரவா வந்து ஒரு அன்பர், அற்புதமான ஒரு அறிஞர் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. கணேசன் ஐயா நன்றி, உங்களுக்கும் நன்றிங்க.
ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
சரிங்க ஐயா.
அப்புறம் வந்து இந்த இந்த சந்தேகம், நான் சொன்ன சந்தேகம், பெண்ணூர்ல என்னுடைய அன்பர் வந்து கேட்டிருந்தாரு, அந்த அன்பருக்காகத்தான் நான் சொல்லியிருக்கேன். அது இன்னும் சந்தேகம் ஏற்பட்டா நான் வந்து அவருக்கு தஞ்சாவூருக்கு வர சொல்லி இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா வச்சுக்கலாம்னு நான் கருதுறேன். நான் வந்து எல்லா விவரங்களும் அவருக்கு நான் சொல்லுவேன். வந்து அதே மாதிரி அமெரிக்க அன்பர்களுக்கும் இல்ல இந்த உலக அன்பர்களுக்கும் இங்க வந்து நீங்க தங்கி இந்த கல்வியை கற்றுக்கொள்வதுன்னா ஒளிவில் ஒரு பாயிர விருத்தியே அத்து வேற ஆணி வேற பாயிண்ட் பாயிண்டா புரிஞ்சு புரிஞ்சு நான் போயிடுவேன்.
கண்டிப்பாங்க.
எல்லாருக்கும் நான் வந்து வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு உங்களை எல்லாம்
வரவேற்கிறேன்.
தங்கி இந்த கற்றுக்கொள்வதற்கு நான் எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுப்பேன் நான் சொல்லித்தரேன். நன்றிங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா இத இந்த உங்களோட வந்து
இருந்து என்ன ஒரு எல்லாத்தையும் ஒட்டுமப்படுத்தி ஒரு நாள்ல சந்திக்கிற மாதிரி ஒரு கூட ஏற்படுத்தலாம். நம்மளுடைய நம்மளுடைய இயக்கத்துல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம், ஒரு நல்ல செய்திகள் பேசப்படணும். இதுக்கு நம்ம ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுல வந்து இந்த கல்வியை எப்படியாவது பூர்த்தி ஆகணும், எல்லாருக்கும் இந்த கல்வி போய் சேரணும். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, உங்களுக்கு துறை ஐயாவுக்கு, நம்ம கோபி ஐயாவுக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கு.
ஆமாங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா, கண்டிப்பா பண்ணலாங்கய்யா.
எல்லாம் ஒன்றுபட்டு நம்ம இந்த கல்வியை வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் இல்லாம தத்துவங்கமா இந்த நம்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்கியூமெண்ட் இல்லாம இந்த கல்விய எல்லாம் ஒரு ஒருமுகமாக ஒத்த கருத்துள்ளவர்கள் ஒன்று கூடி இந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நான்
கண்டிப்பா செய்யலாங்க.
நல்லதுங்க.
அன்பர்கள் வேற யாருக்கும் எதுவும் சொல்லணும்?
ஐயா ஐயா வணக்கம். ஐயா நானு ஜெயராஜ், அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. பல விதமான கருத்துக்களும் தந்திரங்களும் ரகசியங்களையும் சொன்னீங்க ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கேக்குற கேள்வி எல்லாம் அன்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க ஐயா. ஒரே தத்துவம் சொன்னீங்க ஐயா, சாகும் வரை சன்மார்க்கி இல்லாம சாகாதவனே சன்மார்க்கி. அந்த தத்துவத்துக்கு நம்ம போகணும் ஐயா. தஞ்சாவூருக்கு வருவோம் ஐயா, அதுக்கு திருவுருள் சம்மதம் கிடைக்கும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஐயா.
சரி, இப்போ மற்ற அன்பர்கள் வேற யாருக்கும் இருக்கா, இல்ல நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம காலம் கடந்து போயிட்டு இருக்கோம், அதனால இதோட நிறைவு பண்ணிக்கலாமா? அன்பர்கள் வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இருக்கா?
நீங்க
சொன்னீங்க வருவதற்கு முன்பே வள்ளல் பெருமான் நமக்கு அருள் கொடுத்த மாதிரி பாவிச்சு செய்யணும் அப்படின்ட்டு, அது கண்டவர் விந்திலர் விட்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி அந்த
கேக்குறீங்க இல்லீங்களா?
ஆமாயா
சரி சரி சரிங்க சரிங்க அதாவது நான் சொல்றேன் 1629 பாட்டு 1629 அந்த பாட்டு வரும் முன் வந்ததா கொள்ளுதல் எனக்கு வழக்கம் வரும் முன் வந்ததா கொள்ளுதல் எனக்கு வழக்கம் வள்ளல் மே மகிழ்ந்து அருஞ்சோதி தரும் முன் தந்தனை என்றிருக்கின்றே தந்தை நீ தரல் சத்தியம் என்றே குருமுன் பொய் உரை கூறலேன் இனி இக்குவலையத்திடை கவலையை தரியேன் திருமுன் விண்ணப்பம் செய்தனன் கருணை செய்க வாழ்கனின் திருவருட்புகழே இந்த பாட்டுல அம்மா உண்மை விளக்கங்கிற ஒரு தலைப்பு 1629 அந்த சிக்ஸ்த் திருமுறையில ஆறாம் திருமுறையில உள்ள பாட்டு இந்த பாட்டுல என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான் நிறைய ஆசைப்படுறாரு என்னென்ன ஆசைப்படுறாரு அருள்ஜோதிங்கிற ஒரு உன்னத நிலையை வந்து இறைவன்கிட்ட வந்து கேட்கிறாரு அருள்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரத்து அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரத்து அருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரத்து மரணம் தகுந்தேன் என்று அரையப்பா முரத்துன்னு கடைசியில முரத்து அறையிறாங்கல்ல அதுக்கு முன்னாடி பாட்டு இந்த பாட்டு சாமியர் என்ன சொல்றாங்க அருள்ஜோதி கொடுக்கறதுக்கு முன்பாகவே நீ கொடுத்துட்ட நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துட்டதான் நினைச்சுக்கிறது எனக்கு வழக்கம் நீ வந்து அருள்ஜோதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ கொடுத்துட்டதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தந்தையே நீ கொடுக்கறது சத்தியம் என்று நான் நம்புறேன் நீங்கதான் வந்து குருவா இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நான் பொய் உரை சொல்ல மாட்டேன் இனி இந்த உலகத்துல எதுக்காகவும் நான் கவலைப்பட மாட்டேன் உங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து கொடுப்பீங்கிற நம்பிக்கையில நீங்க கொடுத்துட்டதா கருதி இருக்கிறேனே எனக்கு நீங்க வந்து எனக்கு நீங்க உதவி செய்யணும் உங்களுடைய உங்களுக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் செய்யறேன் நீங்க வந்து நான் மெடிக்கிட்ட மாதிரியே நீங்க அருட்ஜோதியே எனக்கு கொடுத்து என்னை வாழ வைக்கணும் நான் விரும்பியபடி நீங்க கருணை செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்க என் திருவருள் புகழேன்னு சொல்றாரு உங்களுடைய திருவருள் புகழை நான் வாழ்த்துறேன் நீங்க கொடுத்த முன்னாடியே கொடுத்ததை நினைச்சிட்டு இருக்கிற இந்த நீங்க நிறைவேற்றி எனக்கு உங்க அருட்ஜோதியை எனக்கு கொடுத்து என்னை வாழ்விக்க வேண்டும்னு பெருமான் சொல்றாரு இதுல என்ன அது விண்ணப்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இடத்துல நமக்கு தன்மை திறந்த அருட்கண்ணே திறக்கல திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் நீங்க திறந்துட்டீங்க சாமி நீங்க திறந்துருவீங்க நீங்க திறக்கிறது சத்தியம் சாமி நான் வந்து ஒழுக்கமா நடந்துக்கிறேன் நான் என்னமோ அசைவமா சாப்பிட மாட்டேன் நீங்க நீங்க சொல்றதுன்னா நான் ஒழுக்கமா வாழ்றேன் எனக்கு நீங்க கொடுத்துருங்க கண்ணு திறந்து விட்டுருங்க ஞான கண்ணு திறங்க நெற்றி கண் திறங்க அருட்கண் திறங்க அப்படின்னு அறிவு கண் திறங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தை போடுறாரு வல்ல சொல்லுவோம் நீங்களும் போடுறல
நம்பிக்கையில் தருவார் அப்படிங்கிற அப்படின்னு நம்பிக்கையில
குடுத்துருவாருங்கிற நம்பிக்கை உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட கேட்டா அப்படி இருக்கும் பையன் கேக்குறாங்க நம்ம குடுத்துருவோம் அப்படின்னு
நினைப்பீங்க கண்டிப்பா
நன்றிங்கம்மா ஐயா இப்போ நம்ம அடுத்த வேற எதுவும் யாரும் சொல்றதுக்கு இல்லைன்னா நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் நன்றி கோபி ஐயா நீங்க நன்றி உரை சொல்றீங்களா
ஐயா எனக்கு ஒரு க்வெஸ்சன்
சொல்லுங்க ஐயா
நான் வந்து சுரேஷ்னு பேசுறேன் தஞ்சாவூர்ல ராஜேந்திரன் இருக்காங்களா உங்க பையன்
ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்குமே உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே ஒரு அறிவுங்கிற தீபம் விளங்கிட்டு இருக்கு இருக்காங்க சில டாக்டர் இருக்காங்க, ஆபரேஷன் பண்றாங்க. அவங்க எங்க இருந்து வேலை செய்யுது? மூளைக்குல இருந்து தான் வேலை செய்யலீங்களா? அறிவுக்குள்ள இருந்து வேலை செய்யுது சொல்லுங்க. நான் அதர் வேர்ட்ஸ் அப்படிதானே இருக்கும். நீங்க டாக்டரா? நீங்க
இல்லீங்க.
நீங்க டாக்டரா? நீங்க உங்களால ஆபரேஷன் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா? பண்ண முடியாது, பண்ண முடியாது. அது போல அந்த அந்த அறிவுக்குள்ள அந்த அறிவு வந்து விளங்கும். அறிவுக்குள்ளதான் இருக்கும் அந்த அறிவு. அந்த ஒரு ஆற்றல் நிறைந்த அறிவு இருக்கு. அது ராக்கெட்டை ஏற்றக்கூடிய அறிவு இருக்கு, ஆபரேஷன் பண்ணக்கூடிய அறிவு இருக்கு, வீடு கட்டக்கூடிய அறிவு இருக்கு. ஐயோ, டெக்னாலஜி பூராவுமே பிரெயினுக்குள்ளதான் இருக்கும், ஆனா பார்த்தா தெரியாது இல்லீங்களா? அது போல இந்த இந்த ஜீவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து இந்த அறிவுக்குள்ளேயே இறைவன் பதிப்பித்து வச்சிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கைக்கு வந்து வாழ்வதற்கு வந்து இந்த கல்வி பயன்படுது. ஒரு டாக்டரா இருக்கிறது, வந்து ஒரு பைலட்டா இருக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ அறிவுகள், ஞானங்கள், வந்து டெக்னாலஜி எல்லாமே இந்த அறிவுக்குள்ளதான் பதிச்சிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு பிரகாசம். அது உலகியல் வாழ்வுக்கு பயன் தரக்கூடிய பிரகாசம். அதே மாதிரி அருளியல் வாழ்வுக்கும் வந்து ஒரு பிரகாசம் வந்து இந்த நம்ம உயிர்ல புரிஞ்சிருக்கு. சில பேர் ஞானிகள் சொன்ன சொல்லலாம் படிக்குது. அவங்க அவங்க வந்து ஞான ஞானத்தை வந்து கை நீட்டி ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா படிக்குது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டா, அந்த ஜீவ தீபம் வந்து திருவருளோடு கூடி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஜீவ தீபத்துல எல்லாம் உள்ள இறை சக்தி கலந்து இருக்கிறதுனாலதான் ஒருத்தன் வண்டி இருக்கிறான், ஒருத்தன் வந்து டாடா பிர்லா வீட்டுல பிறக்கிறான், ஒருத்தன் கூவம் கரையில பிறக்கிறான், ஒருத்தன் வந்து சாதாரண வந்து டாய்லெட் கழுவுறான், ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவரு எல்லாம் சுந்தர் பிச்சை எல்லாம் வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறாரு. அறிவுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ற ஏற்றார் போல இந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல. இதெல்லாம் எதனாலே கேட்டா, இறைவன் கொடுத்த அறிவு பிரகாசம்னு பெருமையாது. ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி இறைவன் கொடுத்த அறிவு பிரகாசம் உலகியல் வாழ்க்கையிலேயே கூட பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குற மாதிரி, எல்லாம் உள்ள இறைவன் ஞானத்துக்கும் அவன் கொடுக்க முடியும், ஒரு ஞான பிரகாசத்தையும் கொடுக்க முடியும். இந்த உலகியல் வாழ்க்கையில பிறந்து பிறந்து இறந்து இறந்து போகிறதுக்குள்ள மனிதனுக்கே அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இரவாமலும் இரவாமலும் இறப்பதற்குரிய ஞான பிரகாசமும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த ஜீவன்லயே பொருந்தி இருக்குது. அந்த பிரகாசம் வந்து சில பேர் மல்லிங்கி போயிருது. சாதாரண பாத்தீங்கன்னா தெருவுல வந்து அவன் கிடப்பான், படுத்து கிடப்பான், அவனுக்கு அந்த பிரகாசமே இருக்காது. வண்டி எழுதிட்டு இருப்பான், அவனுக்கு அந்த பிரகாசமே இருக்காது. ஆனால் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை ஒரு பொன்முடியாக தலையில் கூடிக்கொண்டு இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கின்றவர்களுக்கு அந்த ஜீவன் என்கின்ற பிரகாசம் பன்மடங்கு பெருகுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப அந்த உடம்பு என்னும் ஆலயத்திற்குள், உடம்பு என்னும் ஆலயத்திற்குள் பிரகாசம் அதிகமாகிறது. யாரால் அதிகமாகிறது? ஒரு ஞானியால் அதிகமாகிறது, அல்லது எல்லாம் அருட்பெரும் ஜோதியால் அதிகமாகிறது. ஆதியும் அந்தமும் இல்ல அருந்தெரும் ஜோதி எங்கும் நிறைந்திருக்கிறது, அது பிரகாசமயமாக இருக்கிறது. அந்த பிரகாசத்தை யார் ஒருவர் சிந்திக்கின்றார்களோ அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள். யார் ஒருவர் சிந்திக்கவில்லையோ பிரகாசம் அடைவதில்லை. சிந்திக்காதவர்கள் பிறந்து பிறந்து உழந்து போகிறார்கள். சிந்திப்பவர்கள் பிறப்பிலிருந்து விடுபடுவதற்குரிய அறிவு ஆற்றல் அறிவு பிரகாசத்தை பெறுகிறார்கள். புரியுதுங்களா?
புரியுதுங்க.
ஓரளவுக்கு புரியுதா? நல்லா புரியுதா?
நல்லா புரியுதுங்க.
ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தேகம் பண்ணாலும் திரும்பி வாங்க, நான் சொல்லி தரேன்.
கண்டிப்பா கண்டிப்பா ஐயா.
நன்றிங்க ஐயா. சுரேஷ் ஐயாவும் நன்றி ஐயா. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாமாங்க ஐயா?
போலாம்.
சரி. கோபி ஐயா.
பிரசன்னா இருக்கேன். வேற யாருக்கும் அந்த கேள்வி ஏதாவது இருக்குங்களா? சரிங்க. நன்றி உரை. இன்று நம்மிடையே அருமையான ஒரு சொற்பொழிவை தந்து சுத்த சன்மார்க்க நெறியில் நம்மை ஆழ்த்திய திரு அருள் திரு தம்பையா ஐயா அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சத்சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவரலையும் திருவரலையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, உள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி.
நன்றிங்க ஐயா. ராஜியம்மா, நீங்க விண்ணப்பம் வாசிக்கிறீங்களா?
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. சத்திய சிறு விண்ணப்பம். அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சத்யநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். நன்றி.
இப்போ நம்ம ஜோதி பாடலை பாடி நிறைவு பண்ணிடலாம். யாருக்காவது ஜோதி பாடல் பாடணும்னு விருப்பம் இருந்தானா பாடுங்க. யாராவது
ஐயாவே நல்லா பாடுவாரு, ஐயாவை பாட சொல்லுவேன்.
சரி ஐயா, ஐயா நீங்களே பாடி முடிச்சிருங்கய்யா.
ஜோதி 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 சோயம், ஜோதி 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 பரம்,
ஜோதி ஜோதி பாட்டு பாடுறாரு.
ஜோதி அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, ஆத ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏர் ஜோதி வீர் ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேததி, ஆடல் நீடு பாதனி, வாதி ஞான போதனி, வாழ்க வாழ்க நாதனி, வாழ்க வாழ்க நாதனி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.
வாழி என்னை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வந்தனம்.
வந்தனம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆஸ்திரேலிய அன்பர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.
நன்றி, நன்றிங்க ஐயா.